الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. الحمد لله الله سبحانه وتعالى எனக்கும் உங்களுக்கும் இந்த கல்வி வகுப்பை எளிதாக்கி கொடுத்தான். அவன் இதை எளிதாக்கி கொடுத்தது போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்வி வகுப்பிலே நாம் தேடக்கூடிய நல்ல இல்மை நல்ல அமலை இறை எச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் அருள வேண்டும் என்று அல்லாஹுவிடத்தில் துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, குறிப்பாக கொள்கை சம்பந்தமான வகுப்பாக இது இருக்கிறது. அதுவும் மிக முக்கியமான ஒரு தலைப்பை மிகச்சிறந்த மார்க் அறிஞராகிய இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நூலிலிருந்து நாம் படிக்க இருக்கிறோம், தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த நூலை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை முன்னுரையாக நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்மை கல்வியை அவனை அறிந்து கொள்ள வேண்டிய, அவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, மனித சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த இல்மை அல்லாஹு தஆலா வானவர்கள் மூலமாக, அதிலும் வானவர்களின் தலைவராகிய ஜிப்ரயீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா மனிதர்களில் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வஹி மூலமாக கொடுக்கின்றான். சில பிறகு எழுதிக்கலாம், உங்களுக்கு இந்த நோட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருவோம். இதெல்லாம் இமெயில் ஒரு சாஃப்ட் காப்பி தான், நீங்க அதனால சொல்லும் போது கவனமாக கேளு. நாம் என்ன கூறினோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த ரஹ்மான், படைத்த அந்த அரசுடைய அதிபதி, அவனை பற்றிய இல்மை அவனுடைய அடியார்களுக்கு அவன் கொடுக்க நாடிய போது அவன் நேரடியாக கொடுத்து விடவில்லை. யார் மூலமாக கொடுத்தான்? வானவர்கள் மூலமாக கொடுத்தான். அதிலும் குறிப்பாக வானவர்களில் அவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்து மனிதர்களில் சிறந்த மக்களை தேர்ந்தெடுத்து, வானவர்களில் வானவர்களின் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார், பிறகு மனிதர்களில் சிறந்த மக்களை சமுதாயத்திலும் பிறப்பிலும் குணத்திலும் ஒழுக்கத்திலும் பண்பாட்டிலும் சிறந்த மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வஹி மூலமாக, இறை தூது என்ற இறை செய்தி மூலமாக தன்னை பற்றிய இல்மை வழங்கினார். பிறகு அந்த இறை தூதர்கள் வானவர்களிடமிருந்து அல்லாஹுவின் புறத்திலிருந்து பெறக்கூடிய அந்த இல்மை தங்களுடைய தோழர்களுக்கு எப்படி அவர்கள் பெற்றார்களோ அப்படியே கற்றுக்கொடுத்தார்கள். எப்படி அவர்கள் பெற்றார்களோ அதுபோன்றே அந்த இல்மை அவர்கள் தங்களது சமுதாய மக்களுக்கு, தங்களது உம்மத்துகளுக்கு கொடுத்தார்கள். இந்த ஒரு விஷயத்திலிருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், அல்லாஹுவை பற்றிய இல்மை நம்முடைய சுய அறிவை கொண்டு ஆய்வை கொண்டு நாம் அடைய முடியாது. அல்லாஹுவை பற்றிய இல்மை சுய அறிவை கொண்டு சிந்தித்து நாம் அறிய முடியாது, அதற்கு நமக்கு வழிகாட்டுதல் தேவை. அந்த வழிகாட்டுதல் நமக்கு யார்? நம்முடைய இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நேர்வழியின் மீது உறுதியாக இருந்தார்கள், இருக்கிறார்கள் என்பதற்கு
அல்லாஹுவின் புறத்திலிருந்து நேரடியாக சான்று வழங்கப்பட்டவர்கள். அந்த இறை தூதர்கள் தான் அல்லாஹுவின் புறத்திலிருந்து நேரடியாக சான்று வழங்கப்படுகிறார்கள். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன் இன்னக அலா ஸிராத்தில் முஸ்தகீம். இவ்வாறு அந்த இறை தூதர்கள் நிச்சயமாக நீங்கள் நேர்வழியில் தான் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு சான்று வழங்கப்படுகிறது. சரி, இப்போது கடைசியாக நம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட சான்றை கொடுத்தான், ஆதாரத்தை கொடுத்தான். அவர்கள் நேர்வழியில் தான் இருக்கிறார்கள். வன்னஜ்மி இதா ஹவா மா ظல்ல ஸாஹிபுக்கும் வமா ஹவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா ஹூ மிர்ரத்தின் ஃபஸ்தவா. இந்த நபி அவர் இச்சையோடு பேச மாட்டார், மன விருப்பத்திற்கு ஏற்ப பேச மாட்டார். அவர் வழிகட்டவர் அல்ல. அவர் சொல்வதெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய வஹியை தவிர வேறொன்றும் கிடையாது. அவர் நாம் சொல்லாததை நம் மீது சொன்னால் அவருடைய வலது கரத்தை பிடித்து அவருடைய உயிர் நரம்பை நாம் துண்டித்திருப்போம். நீங்கள் யாரும் அவரை தடுக்க முடியாது, அவரை பாதுகாக்க முடியாது. இப்படி அல்லாஹு தஆலா இரண்டு விஷயங்களுக்கு நபியின் விஷயத்திலே நமக்கு உறுதி தருகிறார். ஒன்று என்ன, நபி சொல்வதெல்லாம் உண்மை, நபி பேசுவதெல்லாம் உண்மை, நபி சரியாகத்தான் சொல்வார், நபி உண்மையானதைத்தான் சொல்வார், நபி நேர்மையானதைத்தான் சொல்வார். ஒன்று. இரண்டாவது, நபி தவறானதை சொல்ல மாட்டார், நபி அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு மாற்றமானதை பேச மாட்டார். அல்லாஹ்வின் இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் அனுமதிக்காததை அந்த நபி பேச மாட்டார். அப்ப இரண்டு பக்கத்திலும் அல்லாஹு தஆலா உறுதி செய்கிறான். ஒன்று அவர் பேசுவதற்கு, இரண்டாவது அவர் பேசாதது. அவர் பேசுவதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும். அவர் எதை இந்த மார்க்கத்தில் பேசவில்லையோ அது அல்லாஹ்விற்கு விருப்பமற்றது, அல்லாஹ்வின் மார்க்கத்தில் இல்லாதது அவர் பேசவில்லை. அப்ப இந்த அடிப்படையில நான் பார்க்கும் பொழுது கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் அப்ப நம்முடைய இல்மை, நம்முடைய இல்மை அல்லாஹுவை பற்றிய இல்மை நாம் பெறுவதற்கு முதல் தகுதி யாருக்கு இருக்கிறது, யாரிடமிருந்து நாம் பெறுவதற்கு முதல் தகுதி இருக்கிறது என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன், அவர்கள் மீது குர்ஆன் இறக்கப்பட்டது, அந்த குர்ஆனுக்குரிய விளக்கமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப குர்ஆனையும் அவர்களிடத்திலிருந்து தான் நாம் பெறுகிறோம், நாம் ஜிப்ரீலிடத்திலிருந்து நாம் பெறவில்லை. அந்த குர்ஆனுக்குரிய விளக்கத்தையும் நாம் அவர்களிடமிருந்து தான் பெற வேண்டும். ஒரு சின்ன சம்பவத்தை பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வேதத்திலே ஒரு பொதுவான கிசாசுடைய சட்டத்தை இறக்கினார். النفس بالنفس والعين بالعين والأذن بالأذن والسن بالسن والجروح قصاص. படிக்கு படி, உயிரை கொண்டால் அதற்கு பதிலாக உயிர், கண்ணை எடுத்தால் அதற்கு பதிலாக கண், காதை எடுத்தால் அதற்கு பதிலாக காது என்று அல்லாஹு படிக்கு படியின் சட்டத்தை அல்லாஹ் இறக்கிறார். சரியா? அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார். அல்லாஹுவின் சூழலே, இது போன்று எனக்கும் எனது கணவனுக்கும் இடையிலே சற்று வாக்குவாதம் ஏற்பட்டது, என் கணவர் என்னை அடித்து விட்டார், இப்போது நான் என்ன செய்வது, என் கணவர் என் மீது கை ஓங்கி விட்டார், நான் என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடித்தால் அடி, பதிலுக்கு பதில் அடிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இதுதான் நடந்தது. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியை இறக்கினார். فلا تعجل بالقران من قبل ان يقضى اليك وحيه وقل رب زدني علما. سوره طه 114 வசனம். நபியே, வஹி இறக்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் அவசரப்படாதீர், வஹி இறக்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் அவசரப்படாதீர், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இல்மை தேடுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இல்மை தேடுங்கள். அப்ப சூரத்துல் மாயிதாவுடைய அந்த கிசாசுடைய வசனம் இறக்கப்பட்டு அந்த வசனத்திற்குண்டான அந்த விளக்கம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படாமல் இருந்தது. சூரா அல் மாயிதாவுடைய 45வது வசனம். இந்த வசனம் இறக்கப்பட்டிருந்தது, ஆனால் இந்த வசனத்திற்குரிய விளக்கம் நபி அவர்களுக்கு சொல்லப்படவில்லை அதுவரை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அல்மாயிதாவின் 45வது வசனத்தின் அடிப்படையிலே படிப்பு படி என்று தீர்ப்பளித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை சூரா தாஹாவுடைய 114வது வசனத்தை அல்லாஹ் இறக்கியதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்-நிஸாவுடைய 34வது வசனத்தை இறக்குகிறான். الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض وبما انفقوا من اموالهم فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله واللاتي تخافون نشوزهن فاعظوهن واهجروهن في المضاجع واضربوهن فان اطعنكم فلا تبغوا عليهن سبيلا. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் பதிலுக்கு பதில் அடிக்க வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான், நபியே வஹி இறக்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் அவசரப்படாதீர்கள். வஹி கவனமாக்கிறது ஒரு ஒரு விஷயமும் அதற்குள் அவ்வளவு ஆழம் அடங்கி இருக்கிறது. வஹி இறக்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் அவசரப்படாதீர்கள். எதை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் இறக்கப்பட்டு விட்டது, குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் அவசரப்படாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் இறக்கப்பட்டதற்கு பிறகு என்ன அர்த்தம்? இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டது, ஆனால் அதற்குரிய விளக்கம் இன்னும் உங்களுக்கு போதிக்கப்படவில்லை. அதற்குரிய விளக்கம் இன்னும் உங்களுக்கு போதிக்கப்படவில்லை. அப்ப குர்ஆனுடைய வசனம் என்று ஒன்று இருக்கிறது, பிறகு அதற்குரிய விளக்கமும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படவில்லை. இந்த என்ன செய்கிறார்கள், குர்ஆனை மொழிபெயர்ப்பை பட்டு படித்துவிட்டு நானும் ஆராய்ச்சி செய்வேன், நானும் விளக்கம் சொல்வேன், போதும் எங்களுக்கு இதற்கு மேல் எதுவும் தேவையில்லை என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வின் தூதரை விட சிறந்த முறையில் அரபி ஞானம் உள்ளவர்கள், குர்ஆனை புரியக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும்? அந்த நபிக்கு அந்த குர்ஆனின் வசனங்களை கொண்டு அல்லாஹ் என்ன நாடுகிறான், இப்படி அந்த குர்ஆனின் வசனங்களை கொண்டு அல்லாஹ் என்ன நாடுகிறான் என்பதை அல்லாஹ்வின் முகத்திலிருந்து விளக்க வேண்டிய அந்த நிலை இருந்தது. அப்ப அல்லாஹ் சூரா நிசாவுடைய அந்த 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், நபியே சில நேரங்களில் கணவன் மனைவியை அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மனைவியின் வரம்பு மீறுதலோ அல்லது ஒழுக்கமின்மையோ அல்லது மனைவியிடத்தில் சில முரண்பாடுகளை பார்க்கும் பொழுது முதலிலே அறிவுரை சொல்ல வேண்டும், பிறகு படுக்கை என்று ஒதுக்க வேண்டும், மூன்றாவதாக அதற்கும் சரிவரவில்லை என்றால் காயம் ஏற்படாத வரையில் அடிக்க வேண்டும். அப்ப இந்த வசனத்தை இலக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணுக்கு கண்ணு காதுக்கு காது காயங்களுக்கு பழி வாங்குதல் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லவா, அடிக்க அடி என்று. அது யார் விஷயத்தில் அல்ல, கணவன் மனைவியின் விஷயத்தில் அடி சம்பந்தப்பட்டது. அவளை அவளுக்கு ஒழுக்கம் கற்பிப்பதற்காக தர்பியா செய்வதற்காக அவளிடத்திலிருந்து சில மாறுபாடுகளை பார்க்கும் பொழுது அங்கே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் காயம் ஏற்படாத வகையில் அடிக்க அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்காக நீங்கள் பதிலுக்கு பதில் மனைவியையும் அடி என்று சொல்லிவிடாதீர்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சரி. இது ஒரு விளக்கம். இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறோம் என்றால், கண்டிப்பாக குர்ஆனை சுன்னாவின் விளக்கத்தை கொண்டுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். குர்ஆனை சுன்னாவை கொண்டுதான் புரிந்து கொள்ள முடியும். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை விளக்கக்கூடிய விவரிக்கக்கூடிய அந்த ஒரு விளக்கத்தை சுன்னாவின் மூலமாகத்தான் கொடுத்தோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த விளக்கங்கள் தான் சுன்னாவாக ஹதீஸ் நூல்களிலே நாம் படிக்கிறோம். சரி, அப்ப நேர்வழி என்றால் குர்ஆனிலிருந்து சுன்னாவிலிருந்து நாம் இருக்க வேண்டும். பிறகு இந்த நேர்வழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்தில் அமானிதமாக ஒப்படைத்தார்களோ, யாரிடத்தில் இந்த நேர்வழியை அமானிதமாக ஒப்படைத்து ஃபல்யுபல்லிஹு ஷாஹிதுல் வாலி, இங்கே வந்திருப்பவர் வராத மக்களுக்கு எடுத்துச் சொல்லட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு சமுதாயத்துக்கு இந்த பொறுப்பை கொடுத்தாரோ அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், நேர்வழியை மக்களுக்கு எடுத்துச் சொன்னவர்கள். புரியுது, வகை செய்தியை நாம் பெறுகிறோம் வானவ தூதர்கள் மூலமாக, வானவ தூதர்கள் அல்லாஹ்வின் இறை தூதர்களுக்கு தருகிறார்கள், நமது இறைத்துதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் பெற்றார்கள், குர்ஆனோடு சேர்ந்து குர்ஆனுக்குரிய விளக்கத்தையும் பெற்றார்கள். பிறகு அந்த குர்ஆனையும் குர்ஆனுக்குரிய விளக்கத்தையும் யாரிடத்திலே ஒப்படைத்து செல்கிறார்கள்? கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களிடத்திலே ஒப்படைத்து செல்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் நேர்வழி பெற்றவர்கள், நேர்வழியை சுமந்தவர்கள். அவர்கள் நமக்கு சொன்னதெல்லாம் நேர்வழிதான், புரியுதுங்களா? அவர்கள் நமக்கு கூறியதெல்லாம் நேர்வழிதான் என்ற நம்பிக்கை நமக்கு வந்த நம்பிக்கை நமக்கு வந்தால்தான் தூதர்களை நாம் ஏற்றுக்கொண்டு தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக, அமானத்தை அவர்கள் சரியாக ஒப்படைத்து விட்டவர்களாக நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக முடியும். சஹாபாக்களின் விஷயத்திலே, கண்ணியத்திற்குரிய அந்த தோழர்களின் விஷயத்திலே சந்தேகம் இருக்குமையானால், அவர்கள் விஷயத்திலே குழப்பம் இருக்குமையானால், நாம் தூதரை சரியாக நம்பிக்கை கொள்ளாதவர்களாக ஆகிவிடுவோம். பாதுகாப்பாங்க. சரி, இப்ப இந்த சஹாபாக்கள் மூலமாக இந்த அல்லாஹுவை பற்றிய மார்க்கத்தை பற்றிய கல்விமான்களின் மூலமாகத்தான் நாம் அடைய வேண்டும். வெறும் புத்தகங்களின் மூலமாக நாம் எளிமை அடைந்தால், வெறும் நாம் வாசிப்பதை கொண்டு படிப்பதை கொண்டு எளிமை நாம் தேட ஆரம்பித்தால், கடைசியில் சில நேரங்களில் நமது சிந்தனைகள், நமது அறிவுகள் அல்லாஹ் விரும்பாத ஒரு வழியின் பக்கம் நம்மை வழிநடத்தி விடலாம். அல்லாஹ் விரும்பாத ஒரு கொள்கையிலே நம்மை நமது அறிவு திணித்து விடலாம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் நமது அறிவின் மீது நம்பிக்கை வைத்து விடக்கூடாது, நமது வாசிப்பு திறமையின் மீது நம்பிக்கை வைத்துக் கொள்ளவிடக்கூடாது, நமது சிந்தனையின் மீது நம்பிக்கை வைத்து விடக்கூடாது. அந்த நேரான வழியிலே வரக்கூடிய கல்விமான்களின் மூலமாக நாம் அல்லாஹுவை பற்றிய இன்மை பெறும்போதுதான் அந்த இல்மிலே நஃபா இன்மன் நாஃபியா அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோமா இல்லையே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் பயன் தரக்கூடிய இல்மை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, பலன் தராத பயன் தராத இல்மிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம் அல்லவா. அந்த இல்மை நாஃபியா, அல்லாஹ்வின் பக்கம் நமக்கு வழிகாட்டக்கூடிய, இறையத்தை நமக்கு அதிகப்படுத்தக்கூடிய, நேர்வழியை நமக்கு அதிகப்படுத்தக்கூடிய அந்த இல்மு என்பது அதே வழியிலே வரக்கூடிய அந்த மன்ஹஜிலே அந்த அடிப்படையிலே வரக்கூடிய அந்த இல்மு உள்ளவர்களிடத்திலிருந்து பெறும்போதுதான் அந்த அந்த இல்மு உள்ளவர்களிடத்திலிருந்து அந்த இல்மை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த இல்மு ஹிதாயத்துடைய இல்மாக, தக்வாவுடைய இல்மாக அல்ஹம்துலில்லாஹ். சோ அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல எனக்கும் உங்களுக்கும் அந்த நேர்வழியிலே உறுதியாக இருக்கக்கூடிய அந்த தௌஃபீக்கை தருவானாக. இந்த கிதாபை சலாசத்துல் உசூல், மூன்று அடிப்படைகள் என்ற இந்த நூலையும் அதே அந்த சஹாபாக்களுடைய வழியிலே வந்த இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களிடமிருந்து எப்படி குர்ஆன் சுன்னாவை தூய்மையாக கற்றார்களோ அதுபோன்று நமக்கு இங்கே சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த இல்மை இந்த கிதாபிற்கு அதிகமான விளக்கங்கள் எழுதிய மார்க்க அறிஞர்களிலேயே மிகச்சிறந்த ஒரு மார்க்க அறிஞராகிய இமாம் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய விளக்கத்தோடு நாம் பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த ஒரு முன்னுரை உங்களுக்கு எதற்காக நாம் கூறினோம் என்றால், நாம் படிக்கக்கூடிய விஷயம் சரியானது என்பதை நாம் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல், அதை சரியான முறையிலும் நாம் கற்றுக்கொள்கிறோமா, நாம் புரிவதும் சரியானதுதானா என்பதை உறுதி செய்து கொள்வதற்கு தான் உங்களுக்கு இந்த ஒரு முன்னுரை கொடுக்கப்பட்டது. சரி, இப்ப இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஒரு சின்ன வரலாற்று சுருக்கத்தை நான் சொல்லிக் கொள்வது பொருத்தமாக இருக்கும். இமாம் அவர்கள் இன்று சவுதி அரேபியாவாக அழைக்கப்படக்கூடிய அந்த நாட்டிலே அல் உயைனா என்ற ஊரிலே ஹிஜ்ரி 1115 ஆண்டு பிறந்தார்கள். இமாம் அவர்கள் இந்த சவுதி அரேபியா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நாட்டிலே அல் உயைனா என்ற நகரத்தில் ஹிஜ்ரி 1115 ஆண்டு பிறந்தார்கள். ஆரம்ப பருவத்திலேயே கல்வியின் மீது மார்க்கத்தின் மீது ஆவலோடு இருந்த இமாம் அவர்கள், அதுவும் ஒரு இல்முடைய குடும்பத்திலே பிறந்தவர்கள், 10 வயதை அவர்கள் அடைவதற்கு முன்பதாகவே குர்ஆனை மனப்பாடம் செய்து இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஃபிக்ஹுடைய தக்க நூல்களையும் படித்து தேர்ச்சி பெற்றார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து தனது கல்வி பயணத்தை அவர்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். அந்த இமாம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த அரபு மக்களுடைய அந்த சூழ்நிலைகளை பார்க்கிறார்கள். எப்படி இருந்தது என்றால், ஒரு ஜாஹிலியாவின் வாடை வீசக்கூடிய அளவிற்கு அரபுகளுக்கு மத்தியிலே அவர்களுடைய மார்க்க பற்று கெட்டிருந்தது. இன்று நாம் இந்தியாவில் பார்க்கிறோம் அல்லவா, எதையெல்லாம் பார்க்கிறோம், அல்லாஹுக்கு மஸ்ஜிதுகள் கட்டப்படுவது போன்று இறந்தவர்களுக்கு தர்காக்கள் கட்டப்படுகின்றன, அங்கே ஷிர்க்குகள் நடக்கின்றன, மார்க்கத்திலே விதிகள் அனாச்சாரங்கள். ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் தீன் ஒரு ஒரு விதமாக, இந்த மஸ்ஜிதிலே சென்றால் ஒரு விதம், அடுத்த மஸ்ஜிதிற்கு சென்றால் ஒரு விதம், ஒரு ஊரிலே ஒரு விதம், இன்னொரு ஊரிலே இன்னொரு விதம் என்று மக்கள் மார்க்கத்தை புரியாமல் தங்களுடைய மனைவிகளுக்கு ஏற்ப சடங்குகளுக்கு ஏற்ப மார்க்கத்தை மாற்றிக் கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு பக்கம் ஷிர்க்கும் விதத்தும் மலிந்து விட்டன. அதாவது சிலை வழிபாட்டை போன்று எப்படி இந்தியாவிலே இந்த கபூர்களிலே தர்காக்களில் நடக்கின்றன அல்லவா, அது போன்று அப்படியே ஒரு ஷிர்க்குகளும் விதத்துகளும் தலை தூக்கி இருந்தன. இன்னொரு பக்கம் இவற்றிலெல்லாம் இருந்து விலகி மார்க்கமே எதுவும் இல்லாமல், ஈமானே அறவே தெரியாமல், அறியாமையிலே மூழ்கி அல்லாஹுவை பற்றி அறியாமல், மார்க்கத்தை பற்றி அறியாமல், முற்றிலும் புறக்கணித்து மார்க்கத்தையே புறக்கணித்து வாழ்ந்த ஒரு கூட்டம். இந்த இரண்டு கூட்டங்களையும் இமாம் அவர்கள் பார்த்து அவர்கள் வேதனைப்பட்டு இந்த மக்களை எப்படி சீர்திருத்துவது, இந்த மக்களை அல்லாஹுவின் பக்கம் எப்படி அழைப்பது என்று அவர்கள் சிந்தித்த போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் அவர்கள் கற்றுக்கொண்ட நேரான வழியிலே படித்துக் கொண்ட அவர்களுடைய இல்மின் மூலமாக, அதுவும் குறிப்பாக இமாம் அவர்கள் இதற்கு முன்பு சீர்திருத்தத்தை செய்த இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நூல்களை அதிகமாக படிக்க படிக்க, பிதஅத் என்றால் என்ன, ஏன் நாம் அவற்றை விட்டு விலக வேண்டும், ஷிர்க் என்றால் என்ன, அதுபோன்று அனாச்சாரங்கள் என்றால் என்ன, ஏன் நாம் அவற்றை விட்டு விலக வேண்டும், உண்மையான மார்க்கம் எது, எதற்காக என்று சுன்னாவை மட்டும்தான் நாம் பின்பற்ற வேண்டும், எதற்காக நாம் சஹாபாக்களுடைய வழியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை எல்லாம் தெளிவாக தெரிந்து மக்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய தௌஹீதுடைய இல்முடைய ஏகத்துவத்துடைய புரட்சியை தொடங்குகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த ஏகத்துவ புரட்சிக்கு அந்த பணிக்கு அங்கீகாரத்தை வழங்குகிறார். மார்க்க அறிஞர்களும் அவர்களுடைய வழியிலே வருகிறார்கள், பொதுமக்களும் அவர்களுக்கு தெளிவுபடுக்கிறார்கள், ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். இப்படியே இந்த குர்ஆன் சுன்னாவுடைய இந்த அழைப்பு, இந்த சலஃபுடைய மனிதனுடைய அழைப்பு என்பது மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி பெற்று அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை அந்த ஒரு அழைப்பை கொண்டு நாமும் பயனடைந்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இமாம் அவர்களுக்கு கருணை காட்டுவானாக. இமாம் அவர்கள் ஹிஜ்ரி 1153 ஆண்டு அவர்கள் இமாம் அவர்கள் ஹிஜ்ரி 1206 ஆண்டு மரணிக்கிறார். இப்படி ஒரு சின்ன வரலாற்று சுருக்கம் இமாம் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது இந்த நூலை நாம் படிப்பதற்கு மிக எளிதாக இருக்கும். இதுபோன்ற தௌஹீதை குறித்து குர்ஆன் சுன்னாவின் பக்கம் மக்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக இமாம் அவர்கள் ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் இப்போது நாம் படிக்க இருக்கின்ற சலாத்துல் உசூல், மூன்று அடிப்படையில் என்ற நூல். இது தவிர கிதாபு தௌஹீத் என்ற நூலையும் இமாம் எழுதியிருக்கிறார்கள். கஷ்பு ஷுபுஹால், சந்தேகங்களுக்கு பதில்கள் தெளிவுகள் என்று, அதாவது கபூர் வணங்கிகள், கபூர்களை வணங்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை கொடுத்து ஒரு சிறு நூலையும் எழுதியிருக்கிறார்கள். அல் கவாயித், பெரும்பாவங்களை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். அதுபோன்று இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய ஜாதுல் மஆத் என்ற ஒரு நபிவழி நூலை, ஒவ்வொரு விஷயத்தையும் ரசூலுல்லாஹின் சுன்னாவின் அடிப்படையில் எப்படி செய்வது என்ற அந்த ஒரு பெரிய கிரந்தத்தை சுருக்கமாக முக்தசரு ஜாதுல் மஆத் என்று எழுதியிருக்கிறார்கள். அதுபோன்று அவர்களுடைய ஏராளமான ஃபத்வாக்கள், சிறு சிறு கடிதங்கள், தங்களது காலத்திலே வாழ்ந்த அறிஞர்களுக்கு, மன்னர்களுக்கு அவர்கள் எழுதிய கடிதங்களும் தொகுப்பாக வெளிவந்திருக்கின்றன. இப்படி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை எல்லாம் மார்க்க பணிக்காக, தௌஹீதின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக செலவழித்து வந்தார்கள். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நூலை நாம் இமாம் முஹம்மது பின் ஸாலிஹ் அல் உதைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த விளக்கத்தின் வாயிலாக படிக்க இருப்பதால் அவர்களை பற்றிய ஒரு சிறு சுருக்கத்தையும் ஓரிரு வரிகளிலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இமாம் முஹம்மது பின் ஸாலிஹ் அல் உதைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரமலான் மாதம் 27 உனைதா என்ற நகரத்தில், இதே சவுதி அரேபிய நாட்டிலே, ஹிஜ்ரி 1300 347 ஆண்டு, ஹிஜ்ரி 1347 ஆண்டு உனைதா என்ற நகரத்திலே ரமலான் மாதம் பிற 27 பிறக்கிறார்கள். அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த பல பெரிய அறிஞர்களிடத்திலே கல்வியை பெற்று அல்ஹம்துலில்லாஹ் இதே தரக்கூடிய மனிதர்களே அதிகமான நூல்களை எழுதி மக்களுக்கு மிகப்பெரிய பயன் கொடுத்த சமீப கால மார்க்க அறிஞர்களிலே இமாம் அவர்களும் குறிப்பிடத்தக்கவர்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இது ஒரு கொள்கை வகுப்பாக இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் கவனமாகவும் நீங்கள் சுயமான உற்சாகத்தை வரவழைத்துக் கொண்டு ஆர்வமாக கேட்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு கவனமாக கேட்க வேண்டும். இது ஒரு பொது பயான் அல்ல. இடையில சிரிப்பதற்காகவோ அல்லது உற்சாகம் ஊட்டுவதற்காகவோ சில விஷயங்களை நாம் இடையிலேயே கூறிக்கொண்டிருப்பதற்கு இந்த நூலின் ஆரம்பத்திலே இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், இயலம் ரஹீம் அக்கல்லா, இயலம் ரஹீம் அக்கல்லா أنه يجب علينا تعلم أربع مسائل. الأولى العلم، وهو معرفة الله ومعرفة نبيه ومعرفة دين الإسلام بالأدلة. الله سبحانه وتعالى உங்களுக்கு கருணை காட்டட்டும் என்று கூறி இந்த நூலை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பிறருக்கு சொல்லும் பொழுது அவர் மீது இரக்கத்தோடு நீங்கள் சொல்ல வேண்டும், அவர் மீது பாசத்தோடு நீங்கள் சொல்ல வேண்டும். இதைத்தான் இமாம் அவர்கள் தனது முதல் வார்த்தையிலே சொல்கிறார்கள், அல்லாஹ் உனக்கு கருணை காட்டுவானாக. அதாவது ஒருவரை நீங்கள் நேர்வழியின் பக்கம் அழைப்பதாக இருந்தால் அவர் மீது நீங்கள் அக்கறை கொண்டிருக்கிறீர்கள், அவர் மீது நீங்கள் பாசம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இன்று பொதுவாக தாவா அழைப்பு பணி என்பது எப்படி இருக்கிறது என்றால், அல்லது நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்பது எப்படி இருக்கிறது என்றால், பிறரை குந்தி பேசுவது, பிறரை கடுமையான வார்த்தைகளால் பேசுவது, அல்லது பிறரை அதட்டுவது, அல்லது ஒருவருக்கு முன்னால் அவரை மோசமாக விமர்சனம் செய்வது, கேட்டால் நான் தப்பை எடுத்துச் சொல்கிறேன், அவரை திருத்துகிறேன் என்று, இது ஒரு நபிமான இந்த முறை நபிமார்களின் போக்கு அல்ல. இந்த முறை நபிமார்களின் அழைப்பு பணியின் போக்கல்ல. நீங்கள் ஒருவரை நன்மையின் பக்கம் அழைக்கிறீர்கள் என்றால், ஒருவரை நீங்கள் தீமையிலும் தடுக்கிறீர்கள் என்றால், அதற்கு முதலாவதாக அவர் மீது நீங்கள் அக்கறை கொண்டு பாசம் கொண்டு அவரிடத்தில் நீங்கள் நன்மையை நாடி நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஆகவேதான் இறைச்சூழர்களை பாருங்கள், யா கௌமி, என் சமுதாய மக்களே என்றுதான் அழைத்து அவர்கள் அழைப்பு பணி செய்திருக்கிறார்கள். எங்கேயுமே யாரையுமே பார்த்து அட முட்டாள்களா, அறிவு கெட்டவர்களா, இரண்டாயிரத்தி செய்திங்க, இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் இறைச்சூதர்கள் ஒரு நாளும் பயன்படுத்தியது கிடையாது. அப்ப நாமும் ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதாக இருந்தால், சகோதரரே, சகோதரியே, என் அன்புள்ளவரே, என் கண்ணியத்திற்குரியவரே என்று அழைத்து அவருக்கு அந்த விஷயத்தை, நான் உங்களுக்கு ஒரு நன்மையை சொல்லட்டுமா, நான் உங்களுக்கு ஒரு தீமையிலிருந்து உங்களை தடுக்கட்டுமா என்று கூறி நாம் அவருக்கு அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அவருடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கும். அதற்கு மாற்றமாக நீங்கள் அவரை அதட்டிவிட்டாலோ, மிரட்டிவிட்டாலோ, கடுமையான வார்த்தைகளை பேசிவிட்டாலோ அவருடைய உள்ளம் அங்கே மூடிக்கொள்கிறது. அடுத்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உள்ளத்திற்கு நுழையாமல் வெளியே எரியப்பட்டு விடுகிறது. இந்த ஒரு விஷயத்தை இமாம் அவர்கள் தங்களது நூலின் ஆரம்பத்திலே அவர்கள் கூறுவதிலிருந்து எந்த அளவு இந்த உம்மத்தின் மீது, இதை வாசிக்கக்கூடிய மாணவர்கள் மீது தான் யாருக்கு செய்தியை சொல்ல விரும்புகிறார்களோ, அவர்கள் முன்னால் இருந்தாலும் சரி அல்லது தூரத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்கள் நேர்வழியின் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக இமாம் அவர்கள் நாடியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் உனக்கு கருணை காட்டுவானாக, அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக. சரி, அடுத்து என்ன சொல்கிறார்கள், நான்கு விஷயங்களை அன்னஹு யஜிபு அலைனா தஅல்லுமு அர்பஈ மஸாயில், நான்கு விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அது ரொம்ப முக்கியமான அம்சங்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி நீங்கள் இந்த நூல்களிலே படிக்கும் பொழுது என்ன ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும் என்றால், எல்லாமே குர்ஆன் ஹதீஸ் தான், அதிலிருந்து எதையும் தனியாக சொல்லப்படுவது கிடையாது. ஆனால் அந்த குர்ஆன் ஹதீஸை மாணவர்களுக்கு புரிய வைப்பதற்காக, அடிப்படையை தெரியாத மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக மார்க்க அறிஞர்கள் தொன்று தொட்டு சில அடிப்படைகளை கூறி, கவனமா, சில அடிப்படைகளை கூறி அந்த மார்க்கத்தை புரிய வைப்பார்கள். அதனால யாரும் தவறா விளங்கிட வேண்டாம், இந்த மாதிரி எப்படி இவங்க புதுசா ஒரு சில விஷயங்களை சொல்றது என்பதாக. முதலாவது என்ன, இந்த மார்க்கத்தில் முதலாவது விஷயமாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தில் முதலாவது விஷயமாக இருக்கிறது. அப்ப இல்ம் என்றால் என்ன, அறிந்து கொள்வது. இல்ம் என்றால் அறிந்து கொள்வது என்றால் எதை அறிந்து கொள்வது? இப்ப நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம். நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு நமது மார்க்கத்திலே பயன் தரக்கூடியது தானா என்றால் நாம் கவனிக்க வேண்டும். அப்ப முதலாவதாக இல்மிலே அல்லாஹ்வை பற்றி அறிவது. இல்மிலே முதலாவது என்ன, அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வது. அல்லாஹ்வை பற்றி அறிவது என்றால் நாம் எல்லாம் என்ன அல்லாஹ்வை பற்றி அறியாதவர்களாகவா இருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த பாவம் செய்பவன் கூட அல்லாஹ்வை பற்றி அறிந்து வைத்திருக்கிறான். பாவம் செய்பவன் கூட அல்லாஹ்வை பற்றி அறிந்து வைத்திருக்கிறார். முஸ்லிம்களிலும் பாவம் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காபிர்கள் கூட இருக்கிறார்கள். அவர்களும் அல்லாஹ்வை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த அறிவு என்பது அல்லாஹ்வை பற்றி அவர்கள் தெரிந்து வைத்திருப்பது என்பது இது அவர்களுக்கு ஏதாவது பயன் தந்ததா என்றால் பயன் தரவில்லை. அப்ப அல்லாஹ்வை பற்றி அறிவது என்பது எப்படி அறிய வேண்டும் என்றால் அதைத்தான் நாம் இங்கே படிக்கப் போகிறோம். معرفة الله عز وجل بالقلب معرفة تستلزم قبول ما شرعه الله والإذعان والانقياد له وتحكيم شريعته التي جاء بها رسوله محمد صلى الله عليه وسلم. الله يفري أريب عند من دال عند أريب ذي الله من شريعتين نام فين بطولك وعليقات منك. எப்படி அறிய வேண்டும்? அல்லாஹுவை அறிந்து கொண்டோம் என்றால் அல்லாஹுடைய ஷரீஅத்தை நாம் பின்பற்றுவதற்கு அந்த அறிவு நமக்கு துணையாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய ஷரீஅத்தை நமது வாழ்க்கையிலே நிலைநிறுத்துவதற்கு அந்த அறிவு நமக்கு வழிகாட்ட வேண்டும். இதுதான் அல்லாஹுவை பற்றிய அறிவு என்பது. ஒருவன் விளங்கி வைத்திருக்கிறான் அல்லாஹுதான் ஒருவன் என்று, ஆனால் அல்லாஹுடைய மார்க்கத்தை அவன் பின்பற்றவில்லை, அல்லாஹுடைய தீனை அவன் பின்பற்றவில்லை, அல்லாஹ்வுடைய சரியத்தை அவன் எடுத்து நடக்கவில்லை என்றால் அவன் அல்லாஹ்வை அறியவில்லை. அவன் அல்லாஹ்வை அறியவில்லை. அப்ப அல்லாஹ்வை அறிவது என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த இல்மானது அல்லாஹ்வை நாம் பயந்து கொண்டு அல்லாஹ்வின் மார்க்கத்தை நாம் பின்பற்றுவதற்கு நமக்கு துணை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட இல்மு தான் அல்லாஹ்வை பற்றிய பயனுள்ள இல்மு. அப்ப முதலாவது இல்மு இருக்கிறது மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிந்து கொள்வது. இரண்டாவதாக அல்லாஹுடைய நபியை நாம் அறிவது. அப்ப என்ன, நம்ம எல்லாரும் அல்லாஹுடைய நபியை அறியாமலாக இருக்கிறோமா என்றால் இல்லை. அல்லாஹுடைய நபியை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய நபியை நாம் அறிந்திருப்பது அந்த நபியை நாம் பின்பற்ற தூண்டுகிறதா, அவர்கள் கொண்டு வந்த நேர்வழியை நாம் பின்பற்ற தூண்டுகிறதா, அவர்கள் கொண்டு வந்த சத்திய மார்க்கத்தை நாம் பின்பற்ற தூண்டுகிறதா என்றால் அப்படி தூண்டினால் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அறிந்திருப்பது சரியாக அறிந்திருக்கிறோம் என்று பொருள். புரியுதுங்களா? ஒருவர் அல்லாஹ்வை பற்றி அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார், ஆனால் ஏன் நீ சுன்னாவை பின்பற்றுவது கிடையாது, நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கிறார்களே, இப்படி செய்திருக்கிறார்களே என்று சொன்னால் அவர் அதை புறக்கணிக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர் நபியை எப்படி அறிய வேண்டுமோ அறியவில்லை. அவர் நபியை அறிந்திருப்பாரே, ஆனால் நபி சொன்ன செய்திகளை உண்மை என்று ஏற்றுக்கொண்டிருப்பார், அவர்களுடைய கட்டளைகளை ஏற்று பின்பற்றி இருப்பார், அவர்கள் தடுத்த விஷயங்களை விட்டு அவர் விலகி இருப்பார். தனக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நபியினுடைய சுன்னாவில் தான் அவர் அதற்குரிய தீர்ப்பை தேடுவார். உதாரணத்திற்கு பாருங்க, மேற்கும் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதாரமாக சூரா அன்-நிசா நான்காவது அத்தியாயத்தினுடைய 65வது வசனம், ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் தும்ம லா யஜது ஃபீ அன்ஃபுஸஹும் ஹரஜம் மிம்மா கதைத வ யுஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் சொல்கிறான், நபியே அறவே அப்படி அல்ல. என்ன விஷயம்? அல்லாஹ் இப்படி ஆரம்பிக்கிறான், நபியே உமது இறைவனின் மீது சத்தியமாக அப்படி அல்ல. பின்னால் உள்ள வசனம் அதை விவரிக்கிறது. எப்படி அந்த மக்கள் உங்களை தங்கள் பிரச்சனையில் நடுவராக ஆக்கி, உங்களை தங்களது பிரச்சனையில் நடுவராக ஆக்கி, நீதிபதியாக தீர்ப்பாளராக ஆக்கி, பிறகு நீங்கள் கொடுத்த தீர்ப்பில் தங்களது உள்ளங்களிலே, தங்களது மனங்களிலே எந்த விதமான ஹரஜன், ஒரு சஞ்சலத்தை, ஒரு அருவறுப்பை, ஒரு விதமான நெருடலை, நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் முழுக்க முழுக்க அப்படியே யார் முற்றிலும் பணிந்து விடுகிறார்களோ உங்களது தீர்ப்புக்கு, அப்போதுதான் அவர்கள் மூமின்களாக ஆகுவார்கள். அதுவரை அவர்கள் அறவே மூமின்களாக ஆக முடியாது. இது உங்கள் இறைவன் மீது சத்தியம். இப்படிப்பட்ட கடுமையான அவசரம் இது. அவன் ஒருவன் அல்லாவை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறான், நபியை பற்றி எனக்கு தெரியும் என்று சொல்கிறான், ஆனால் நபியினுடைய சுண்ணாவின் பக்கம் அவன் வரவில்லை, நபியினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, நபியினுடைய மார்க்கத்தை அவன் பின்பற்றவில்லை என்றால் இங்கே படைத்த இறைவனாகிய அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், அவர்கள் மூமின்களே அல்ல என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவேதான் என்ன விளக்கம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை அறிவது என்றால் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்று அறிவது மட்டுமல்ல, முஹம்மது அவர்களை அறிவது என்றால் ஆமா முஹம்மது ஒரு நபி வந்தாங்க. இன்றைக்கு கூட உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் அப்படித்தான் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவேதான் அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவது, சுன்னாவின் பக்கம் வருவது அவர்களுக்கு சிரமமாக இருக்கிறது. அவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த அறிவு என்பது ஒரு பலவீனமான அறிவு, அது ஒரு நிறைவானதல்ல, அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்றால் இல்லை. காரணம் என்ன, அவர்களது அறிவு அவர்களுக்கு இறையச்சத்தையும் தூண்டவில்லை, நபியின் சுன்னாவின் பக்கமும் வழிகாட்டவில்லை. அப்ப இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்னூர் 24வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில் சொல்கிறான் பாருங்கள், انما كان قول المؤمنين اذا دعوا الى الله ورسوله انما كان قول المؤمنين اذا دعوا الى الله ورسوله ليحكم بينهم ان يقولوا سمعنا و الله
السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار الحمد لله الله سبحانه وتعالى எனக்கும் உங்களுக்கும் இந்த கல்வி வகுப்பை எளிதாக்கி கொடுத்தான். அவன் இதை எளிதாக்கி கொடுத்தது போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்வி வகுப்பிலே நாம் தேடக்கூடிய நல்ல இல்மை, நல்ல அமலை, இறையச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் அருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, குறிப்பாக கொள்கை சம்பந்தமான வகுப்பாக இது இருக்கிறது. அதுவும் மிக முக்கியமான ஒரு தலைப்பை மிகச்சிறந்த மார்க்க அறிஞராகிய இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நூலிலிருந்து நாம் படிக்க இருக்கிறோம், தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த நூலை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை முன்னுரையாக நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்மை கல்வியை அவனை அறிந்து கொள்ள வேண்டிய, அவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, மனித சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த இல்மை அல்லாஹு தஆலா வானவர்கள் மூலமாக, அதிலும் வானவர்களின் தலைவராகிய ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா மனிதர்களில் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வஹி மூலமாக கொடுக்கின்றான். சில பிறகு எழுதிக்கலாம், உங்களுக்கு இந்த நோட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருவோம், இதெல்லாம் இமெயில் உள்ள சாஃப்ட் காப்பி தான், நீங்க அதனால சொல்லும் போது கவனமாக கேளு. நாம் என்ன கூறினோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த ரஹ்மான், படைத்த அந்த அரசுடைய அதிபதி, அவனை பற்றிய இல்மை அவனுடைய அடியார்களுக்கு அவன் கொடுக்க நாடிய போது அவன் நேரடியாக கொடுத்து விடவில்லை. யார் மூலமாக கொடுத்தான்? வானவர்கள் மூலமாக கொடுத்தான். அதிலும் குறிப்பாக வானவர்களில் அவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்து, மனிதர்களில் சிறந்த மக்களை தேர்ந்தெடுத்து, வானவர்களில் வானவர்களின் தலைவரை தேர்ந்தெடுக்கிறான், பிறகு மனிதர்களில் சிறந்த மக்களை சமுதாயத்திலும் பிறப்பிலும் குணத்திலும் ஒழுக்கத்திலும் பண்பாட்டிலும் சிறந்த மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வஹி மூலமாக, இறை தூது என்ற இறை செய்தி மூலமாக தன்னை பற்றிய இல்மை வழங்கினார். பிறகு அந்த இறை தூதர்கள் வானவர்களிடமிருந்து, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெறக்கூடிய அந்த இல்மை தங்களுடைய தோழர்களுக்கு எப்படி அவர்கள் பெற்றார்களோ அப்படியே கற்றுக்கொடுத்தார்கள். எப்படி அவர்கள் பெற்றார்களோ அதுபோன்றே அந்த இல்மை அவர்கள் தங்களது சமுதாய மக்களுக்கு, தங்களது உம்மத்துகளுக்கு கொடுத்தார்கள். இந்த ஒரு விஷயத்திலிருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், அல்லாஹ்வை பற்றிய இல்மை நம்முடைய சுய அறிவை கொண்டு ஆய்வை கொண்டு நாம் அடைய முடியாது. அல்லாஹ்வை பற்றிய இல்மை சுய அறிவை கொண்டு சிந்தித்து நாம் அறிய முடியாது, அதற்கு நமக்கு வழிகாட்டுதல் தேவை. அந்த வழிகாட்டுதல் நமக்கு யார்? நம்முடைய இறைதூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நேர்வழியின் மீது உறுதியாக இருந்தார்கள், இருக்கிறார்கள் என்பதற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேரடியாக சான்று வழங்கப்பட்டவர். அந்த இறைதூதர்கள் தான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேரடியாக சான்று வழங்கப்படுகிறார்கள். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன் இன்னக அலா ஸிராத்தின் முஸ்தகீம். இவ்வாறு அந்த இறைதூதர்கள், நிச்சயமாக நீங்கள் நேர்வழியில் தான் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு சான்று வழங்கப்படுகிறது. சரி, இப்போது கடைசியாக நம்முடைய சூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட சான்றை கொடுத்தான், ஆதாரத்தை கொடுத்தான். அவர்கள் நேர்வழியில் தான் இருக்கிறார்கள். வன்னஜ்மி இதா ஹவா மா வல்ல ஸாஹிபுக்கும் வமா ஹவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா ஹூ மிர்ரத்தின் ஃபஸ்தவா. இந்த நபி அவர் இச்சையோடு பேச மாட்டார், மன விருப்பத்திற்கு ஏற்ப பேச மாட்டார், அவர் வழிகட்டவர் அல்ல. அவர் சொல்வதெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய வஹியே தவிர வேறொன்றும் கிடையாது. வலவு தக்கவல அலைனா பஅதுல் அகாவி, அவர் நாம் சொல்லாததை நம் மீது சொன்னால் லஅஹன்னா மின்ஹு பில் யமீன், அவருடைய வலது கரத்தை பிடித்து சும்மல ஃபத்தஅனா மின்ஹுல் வஸீர், அவருடைய உயிர் நரம்பை நாம் துண்டித்திருப்போம். ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிதீன், நீங்கள் யாரும் அவரை தடுக்க முடியாது, அவரை பாதுகாக்க முடியாது. இப்படி அல்லாஹு தஆலா இரண்டு விஷயங்களுக்கு நபியின் விஷயத்திலே நமக்கு உறுதி தருகிறார். ஒன்று என்ன, நபி சொல்வதெல்லாம் உண்மை, நபி பேசுவதெல்லாம் உண்மை, நபி சரியாகத்தான் சொல்வார், நபி உண்மையானதைத்தான் சொல்வார், நபி நேர்மையானதைத்தான் சொல்வார். ஒன்று.
இரண்டாவது, நபி தவறானதை சொல்ல மாட்டார், நபி அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு மாற்றமானதை பேச மாட்டார், அல்லாஹ்வின் இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் அனுமதிக்காததை அந்த நபி பேச மாட்டார். அப்ப இரண்டு பக்கத்திலும் அல்லாஹு தஆலா உறுதி செய்கிறார், ஒன்று அவர் பேசுவதற்கு, இரண்டாவது அவர் பேசாதது. அவர் பேசுவதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும், அவர் எதை இந்த மார்க்கத்தில் பேசவில்லையோ அது அல்லாஹ்விற்கு விருப்பமற்றது, அல்லாஹ்வின் மார்க்கத்தில் இல்லாதது அவர் பேசவில்லை. அப்ப இந்த அடிப்படையில நாம் பார்க்கும் பொழுது கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ஸல்லி அலா நபியினா முஹம்மத், அப்ப நம்முடைய இல்மை, நம்முடைய இல்மை அல்லாஹுவை பற்றிய இல்மை நாம் பெறுவதற்கு முதல் தகுதி யாருக்கு இருக்கிறது, யாரிடமிருந்து நாம் பெறுவதற்கு முதல் தகுதி இருக்கிறது என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன், அவர்கள் மீது குர்ஆன் இறக்கப்பட்டது, அந்த குர்ஆனுக்குரிய விளக்கமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப குர்ஆனையும் அவர்களிடத்திலிருந்து தான் நாம் பெறுகிறோம், நாம் ஜிப்ரீலிடத்திலிருந்து நாம் பெறவில்லை. அந்த குர்ஆனுக்குரிய விளக்கத்தையும் நாம் அவர்களிடமிருந்துதான் பெற வேண்டும். ஒரு சின்ன சம்பவத்தை பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வேதத்திலே ஒரு பொதுவான கிசாசுடைய சட்டத்தை இறக்கினார், அன்னஸ் பின்னஸ் வல்அயின் பில்அயின் வல்உதுன பில்உதுன் வஸ்ஸின் பிஸ்ஸின் வல்ஜுருஹ பிஸ்ஸா. பழிக்கு பழி, உயிரை கொண்டால் அதற்கு பதிலாக உயிர், கண்ணை எடுத்தால் அதற்கு பதிலாக கண், காதை எடுத்தால் அதற்கு பதிலாக காது என்று அல்லாஹ் பழிக்கு பழியின் சட்டத்தை அல்லாஹ் இறக்கினான். சரியா? அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார், அல்லாஹுவின் தூதரே, இது போன்று எனக்கும் எனது கணவனுக்கும் இடையிலே சற்று வாக்குவாதம் ஏற்பட்டது, என் கணவர் என்னை அடித்து விட்டார், இப்போது நாம் என்ன செய்வது, என் கணவர் என் மீது கை ஓங்கிவிட்டார், நாம் என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடித்தால் அடி, பதிலுக்கு பதில் அடிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இதுதான் நடந்தது. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியை இறக்கினார், فلا تعجل بالقران من قبل ان يقضى اليك وحي وقل رب زدني علما. سوره طه اوليه 114வது வசனம். நபியே, வஹி இறக்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் அவசரப்படாதீர், வஹி இறக்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் அவசரப்படாதீர், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இல்மை தேடுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இல்மை தேடுங்கள். அப்ப சூரத்துல் மாயிதாவுடைய அந்த பிசாசுடைய வசனம் இறக்கப்பட்டு அந்த வசனத்திற்குண்டான அந்த விளக்கம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படாமல் இருந்தது. சூரா அல் மாயிதாவுடைய 45வது வசனம், இந்த வசனம் இறக்கப்பட்டிருந்தது, ஆனால் இந்த வசனத்திற்குரிய விளக்கம் நபி அவர்களுக்கு சொல்லப்படவில்லை அதுவரை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அல் மாயிதாவின் 45வது வசனத்தின் அடிப்படையிலே பழிக்கு பழி என்று தீர்ப்பளித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை சூரா தாஹாவுடைய 114வது வசனத்தை அல்லாஹ் இறக்கியதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்-நிசாவுடைய 34வது வசனத்தை இறக்கிறார், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா பிமா ஃபத்தல அல்லாஹு பஅதஹும் அலா பஅதி وبما انفقوا من اموالهم فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله واللاتي تخافون نشوزهن فاعظوهن واهجروهن بالمضاجع واضربوهن فان اطعنكم فلا تبغوا عليهن سبيلا. رسول الله صلى الله عليه وسلم சொல்லி விட்டார்கள், பதிலுக்கு பதில் அடிக்க வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹ் என்ன செய்தார், நபியே, வஹி இறக்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் அவசரப்படாதீர்கள், வஹி கவனமாக்குங்கள், ஒவ்வொரு விஷயமும் அதற்குள் அவ்வளவு ஆழம் அடங்கி இருக்கிறது, வஹி இறக்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் அவசரப்படாதீர்கள். எதை குறித்து அல்லாஹ் சொல்கிறார், குர்ஆன் இறக்கப்பட்டு விட்டது, குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் அவசரப்படாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆன் இறக்கப்பட்டதற்கு பிறகு என்ன அர்த்தம், இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டது, ஆனால் அதற்குரிய விளக்கம் இன்னும் உங்களுக்கு போதிக்கப்படவில்லை, அதற்குரிய விளக்கம் இன்னும் உங்களுக்கு போதிக்கப்படவில்லை. அப்ப குர்ஆனுடைய வசனம் என்று ஒன்று இருக்கிறது, பிறகு அதற்குரிய விளக்கமும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். இன்று என்ன செய்கிறார்கள், குரானின் மொழிபெயர்ப்பை மட்டும் படித்துவிட்டு நானும் நானும் ஆராய்ச்சி செய்வேன், நானும் விளக்கம் சொல்வேன், போதும் எங்களுக்கு இதற்கு மேல் எதுவும் தேவையில்லை என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வின் தூதரை விட சிறந்த முறையில் அரபி ஞானம் உள்ளவர்கள், குரானை புரியக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும்? அந்த நபிக்கே அந்த குர்ஆனின் வசனங்களை கொண்டு அல்லாஹ் என்ன நாடுகிறான், அந்த குர்ஆனின் வசனங்களை கொண்டு அல்லாஹ் என்ன நாடுகிறான் என்பதை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து விளக்க வேண்டிய அந்த நிலை இருந்தது. அப்ப அல்லாஹ் சூரா நிசாவுடைய அந்த 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், நபியே சில நேரங்களில் கணவன் மனைவியை அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், மனைவியின் மரணம் இருந்ததோ அல்லது ஒழுக்கமின்மையோ அல்லது மனைவியிடத்தில் சில முரண்பாடுகளை பார்க்கும் பொழுது முதலிலே அறிவுரை சொல்ல வேண்டும், பிறகு படுக்கையில் இருந்து ஒதுக்க வேண்டும், மூன்றாவதாக அதற்கும் சரிவரவில்லை என்றால் காயம் ஏற்படாத வரையில் அடிக்க வேண்டும். அப்ப இந்த வசனத்தை இறக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணுக்கு கண்ணு காதுக்கு காது காயங்களுக்கு பழிவாங்குதல் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லவா, அடிக்கு அடி என்று. அது யார் விஷயத்தில் அல்ல, கணவன் மனைவியின் விஷயத்தில் அடி சம்பந்தப்பட்டது. அவளை அவளுக்கு ஒழுக்கம் கற்பிப்பதற்காக தர்பியா செய்வதற்காக அவளிடத்திலிருந்து சில மாறுபாடுகளை பார்க்கும் பொழுது அங்கே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் காயம் ஏற்படாத வகையில் அடிக்க அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்காக நீங்கள் பதிலுக்கு பதில் மனைவியையும் அடி என்று சொல்லிவிடாதீர்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொன்னார். சரி, இது ஒரு விளக்கம். இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறோம் என்றால், கண்டிப்பாக குர்ஆனை சுன்னாவின் விளக்கத்தை கொண்டுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும், குர்ஆனை சுன்னாவை கொண்டுதான் புரிந்து கொள்ள முடியும். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை விளக்கக்கூடிய விவரிக்கக்கூடிய அந்த ஒரு விளக்கத்தை சுன்னாவின் மூலமாகத்தான் கொடுப்பார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த விளக்கங்கள் தான் சுன்னாவாக ஹதீஸ் நூல்களிலே நாம் அறிகிறோம். சரி, அப்ப நேர்மொழி என்றால் குர்ஆனிலிருந்து சுன்னாவிலிருந்து நாம் இருக்க வேண்டும். பிறகு இந்த நேர்வழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்தில் அமானிதமாக ஒப்படைத்தார்களோ, யாரிடத்தில் இந்த நேர்வழியை அமானிதமாக ஒப்படைத்து இங்கே வந்திருப்பவர் வராத மக்களுக்கு எடுத்து சொல்லட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு சமுதாயத்துக்கு இந்த பொறுப்பை கொடுத்தாரோ அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், நேர்வழியை மக்களுக்கு எடுத்து சொன்னவர்கள். புரியுது பார்த்தேன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வகை செய்தியை நாம் பெறுகிறோம் வானவ தூதர்கள் மூலமாக, வானவ தூதர்கள் அல்லாஹ்வின் இறை தூதர்களுக்கு தருகிறார்கள். நமது இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் பெற்றார்கள், குர்ஆனோடு சேர்ந்து குர்ஆனுக்குரிய விளக்கத்தையும் பெற்றார்கள். பிறகு அந்த குர்ஆனையும் குர்ஆனுக்குரிய விளக்கத்தையும் யாரிடத்திலே ஒப்படைத்து செல்கிறார்கள், கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களிடத்திலே ஒப்படைத்து செல்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் நேர்வழி பெற்றவர்கள், நேர்வழியை சுமந்தவர்கள், அவர்கள் நமக்கு சொன்னதெல்லாம் நேர்வழிதான், அவர்கள் நமக்கு கூறியதெல்லாம் நேர்வழிதான் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்கு வந்தால்தான் தூதர்களை நாம் ஏற்றுக்கொண்ட தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக, அமானிதத்தை அவர்கள் சரியாக ஒப்படைத்து விட்டவர்களாக, நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக முடியும். சஹாபாக்களின் விஷயத்திலே, கண்ணியத்திற்குரிய அந்த தோழர்களின் விஷயத்திலே சந்தேகம் இருக்குமையானால், அவர்கள் விஷயத்திலே குழப்பம் இருக்குமையானால், நாம் தூதரை சரியாக நம்பிக்கை கொள்ளாதவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானா. சரி, இப்ப இந்த சஹாபாக்கள் மூலமாக இந்த இல்ம், அல்லாஹுவை பற்றிய மார்க்கத்தை பற்றிய இல்ம் கல்விமான்களின் மூலமாகத்தான் நாம் அடைய வேண்டும். வெறும் புத்தகங்களின் மூலமாக நாம் எளிமை அடைந்தால், வெறும் நாம் வாசிப்பதை கொண்டு படிப்பதை கொண்டு எளிமை நாம் தேட ஆரம்பித்தால், கடைசியில் சில நேரங்களில் நமது சிந்தனைகள், நமது அறிவுகள் அல்லாஹ் விரும்பாத ஒரு வழியின் பக்கம் நம்மை வழிநடத்தி விடலாம், அல்லாஹ் விரும்பாத ஒரு கொள்கையிலே நம்மை நமது அறிவு திணித்து விடலாம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நமது அறிவின் மீது நம்பிக்கை வைத்து விடக்கூடாது, நமது வாசிப்பு திறமையின் மீது நம்பிக்கை வைத்து விடக்கூடாது, நமது சிந்தனையின் மீது நம்பிக்கை வைத்து விடக்கூடாது. அந்த நேரான வழியிலே வரக்கூடிய கல்விமான்களின் மூலமாக நாம் அல்லாஹ்வை பற்றிய இன்மை பெறும் போதுதான் அந்த இல்மிலே நஃபா இல்மன் நாஃபியா அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோமா அல்லாஹும் இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா யா அல்லாஹ் பயன் தரக்கூடிய இல்மை நான் உடத்தில் கேட்கிறேன் அல்லாஹும் இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா பலன் தராத பயன் தராத இல்மிலிருந்து நான் உங்களிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கிறோம் அல்லவா அந்த இல்மை நாஃபியா அல்லாஹ்வின் பக்கம் நமக்கு வழிகாட்டக்கூடிய இறையத்தை நமக்கு அதிகப்படுத்தக்கூடிய நேர்வழியை நமக்கு அதிகப்படுத்தக்கூடிய அந்த இல்மு என்பது அதே வழியிலே வரக்கூடிய அந்த மன்ஹஜிலே அந்த அடிப்படையிலே வரக்கூடிய அந்த இல்மு உள்ளவர்களிடத்திலிருந்து பெறும்போதுதான் அந்த அந்த இல்மு உள்ளவர்களிடத்திலிருந்து அந்த இல்மை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த இல்மு ஹிதாயத்துடைய இல்மாக தக்வாவுடைய இல்மாக அல்ஹம்துலில்லாஹ் சோ அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த நேர்வழியிலே உறுதியாக இருக்கக்கூடிய அந்த தௌஃபீக் தருவானாக இந்த கிதாபை சலாசத்துல் உசூல் மூன்று அடிப்படைகள் என்ற இந்த நூலையும் அதே அந்த சஹாபாக்களுடைய வழியிலே வந்த இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களிடமிருந்து எப்படி குர்ஆன் சுன்னாவை தூய்மையாக கற்றார்களோ அதுபோன்று நமக்கு இங்கே சொல்லித் தந்திருக்கிறார்கள் அந்த இல்மை இந்த கிதாபிற்கு அதிகமான விளக்கங்கள் எழுதிய மார்க்க அறிஞர்களிலேயே மிகச்சிறந்த ஒரு மார்க்க அறிஞராகிய இமாம் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய விளக்கத்தோடு நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த ஒரு முன்னுரை உங்களுக்கு எதற்காக நாம் கூறினோம் என்றால் நாம் படிக்கக்கூடிய விஷயம் சரியானது என்பதை நாம் தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அதை சரியான முறையிலும் நாம் கற்றுக்கொள்கிறோமா நாம் புரிவதும் சரியானதுதானா என்பதை உறுதி செய்து கொள்வதற்குத்தான் உங்களுக்கு இந்த ஒரு முன்னுரை கொடுக்கப்பட்டது சரி இப்ப இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஒரு சின்ன வரலாற்று சுருக்கத்தை நான் சொல்லிக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் இமாம் அவர்கள் இன்று சவுதி அரேபியாவாக அழைக்கப்படக்கூடிய அந்த நாட்டிலே அந்த உயினா என்ற ஊரிலே ஹிஜ்ரி 1115 ஆண்டு பிறந்தார்கள் இமாம் அவர்கள் இந்த சவுதி அரேபியா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நாட்டிலே அல் உயினா இந்த நகரத்தில் ஹிஜ்ரி 1115 ஆண்டு பிறந்தார்கள் ஆரம்ப பருவத்திலேயே கல்வியின் மீது மார்க்கத்தின் மீது ஆவலோடு இருந்த இமாம் அவர்கள் அதுவும் ஒரு இல்முடைய குடும்பத்திலே பிறந்தவர்கள் 10 வயதை அவர்கள் அடைவதற்கு முன்பதாகவே குர்ஆனை மனப்பாடம் செய்து இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சுக்குனுடைய சட்ட நூல்களையும் படித்து தேர்ச்சி பெற்றார்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து தனது கல்வி பயணத்தை அவர்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள் அந்த இமாம் அவர்கள் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த அரபு மக்களுடைய அந்த சூழ்நிலைகளை பார்க்கிறார்கள் எப்படி இருந்ததென்றால் ஒரு ஜாஹிலியாவின் வாழை வீசக்கூடிய அளவிற்கு அரபுகளுக்கு மத்தியிலே அவர்களுடைய மார்க்கப்பற்று கெட்டிருந்தது இன்று நாம் இந்தியாவில் பார்க்கிறோம் அல்லவா எதையெல்லாம் பார்க்கிறோம் அல்லாஹுக்கு மஸ்ஜிதுகள் கட்டப்படுவது போன்று இறந்தவர்களுக்கு தர்காக்கள் கட்டப்படுகின்றன அங்கே ஷிர்க்குகள் நடக்கின்றன மார்க்கத்திலே பிதஅத்துகள் அநாச்சாரங்கள் ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் தீன் ஒரு ஒரு விதமாக இந்த மஸ்ஜிதிலே சென்றால் ஒரு விதம் அடுத்த மஸ்ஜிதிற்கு சென்றால் ஒரு விதம் ஒரு ஊரிலே ஒரு விதம் இன்னொரு ஊரிலே இன்னொரு விதம் என்று மக்கள் மார்க்கத்தை புரியாமல் தங்களுடைய மனைவிகளுக்கு ஏற்ப தடங்குகளுக்கு ஏற்ப மார்க்கத்தை மாற்றிக் கொண்டிருந்தார்கள் இப்படி ஒரு பக்கம் ஷிர்க்கும் பிதஅத்தும் மலிந்து விட்டன அதாவது சிலை வழிபாட்டை போன்று எப்படி இந்தியாவிலே இந்த தமிழர்களிலே தர்காக்களில் நடக்கின்றன அல்லவா அதுபோன்று அப்படியே ஒரு ஷிர்க்குகளும் பிதஅத்துகளும் தலை தூக்கி இருந்தன இன்னொரு பக்கம் இது இவற்றிலெல்லாம் இருந்து விலகி மார்க்கமே எதுவும் இல்லாமல் ஈமானே அறவே தெரியாமல் அறியாமையிலே மூழ்கி அல்லாஹுவை பற்றி அறியாமல் மார்க்கத்தை பற்றி அறியாமல் முற்றிலும் புறக்கணித்து மார்க்கத்தையே புறக்கணித்து வாழ்ந்த ஒரு கூட்டம் இந்த இரண்டு கூட்டங்களையும் இமாம் அவர்கள் பார்த்து அவர்கள் வேதனை பற்றி இந்த மக்களை எப்படி சீர்திருத்துவது இந்த மக்களை அல்லாஹ்வின் பக்கம் எப்படி அழைப்பது என்று அவர்கள் சிந்தித்த போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் அவர்கள் கற்றுக்கொண்ட நேரான வழியிலே படித்துக் கொண்ட அவர்களுடைய அறிவின் மூலமாக அதுவும் குறிப்பாக இமாம் அவர்கள் இதற்கு முன்பு சீர்திருத்தத்தை செய்த இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நூல்களை அதிகமாக படிக்க படிக்க பிதஅத் என்றால் என்ன, ஏன் நாம் அவற்றை விட்டு விலக வேண்டும், ஷிர்க் என்றால் என்ன, அதுபோன்று அனாச்சாரங்கள் என்றால் என்ன, ஏன் நாம் அவற்றை விட்டு விலக வேண்டும், உண்மையான மார்க்கம் எது, எதற்காக வேண்டும் சுன்னாவை மட்டும்தான் நாம் பின்பற்ற வேண்டும், எதற்காக நாம் சஹாபாக்களுடைய வழியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை எல்லாம் தெளிவாக தெரிந்து மக்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய தௌஹீதுடைய இல்முடைய ஏகத்துவத்துடைய புரட்சியை தொடங்குகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த ஏகத்துவ புரட்சிக்கு அந்த பணிக்கு அங்கீகாரத்தை வழங்குகிறான். பார்க்க அறிஞர்களும் அவர்களுடைய வழியிலே வருகிறார்கள், பொதுமக்களும் அவர்களுக்கு செயல்படுகிறார்கள், ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். இப்படியே இந்த குர்ஆன் சுன்னாவுடைய இந்த அழைப்பு, இந்த சலப்புடைய மனிதனுடைய அழைப்பு என்பது மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி பெற்று அல்ஹம்துலில்லாஹ் இன்று வரை அந்த ஒரு அழைப்பை கொண்டு நாமும் பயனடைந்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இமாம் அவர்களுக்கு கருணை காட்டுவானாக. இமாம் அவர்கள் ஹிஜ்ரி 1153 ஆண்டு அவர்கள் இமாம் அவர்கள் ஹிஜ்ரி 1206 ஆண்டு மரணிக்கிறார். இப்படி ஒரு சின்ன வரலாற்று சுருக்கம் இமாம் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது இந்த நூலை நான் படிப்பதற்கு மிக எளிதாக இருக்கும். இது போன்ற தௌஹீதை குறித்து குர்ஆன் சுன்னாவின் பக்கம் மக்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக இமாம் அவர்கள் ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் இப்போது நாம் படிக்க இருக்கின்ற சலாசத்துல் உசூல், மூன்று அடிப்படைகள் என்ற நூல். இது தவிர கிதாபு தௌஹீத் என்ற நூலையும் இமாம் எழுதியிருக்கிறார்கள். கஷ்பு ஷுபுஹாத், சந்தேகங்களுக்கு பதில்கள் தெளிவுகள் என்று, அதாவது கபர் வணங்கிகள், கபர்களை வணங்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை கொடுத்து ஒரு சிறு நூலையும் எழுதியிருக்கிறார்கள். அல் கபாயில், பெரும்பாவங்களை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். அதுபோன்று இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய ஜாதுல் மஆத் என்ற ஒரு நபி வழி நூலை, ஒவ்வொரு விஷயத்தையும் ரசூலுல்லாஹின் சுன்னாவின் அடிப்படையில் எப்படி செய்வது என்ற அந்த ஒரு பெரிய கிரந்தத்தை சுருக்கமாக முக்தசரு ஜாதுல் மஆத் என்று எழுதியிருக்கிறார்கள். அதுபோன்று அவர்களுடைய ஏராளமான பத்வாக்கள், சிறு சிறு கடிதங்கள், தங்களது காலத்திலே வாழ்ந்த அறிஞர்களுக்கு, மன்னர்களுக்கு அவர்கள் எழுதிய கடிதங்களும் தொகுப்பாக வெளிவந்திருக்கின்றன. இப்படி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை எல்லாம் மார்க்க பணிக்காக, தௌஹீதின் பக்கம் மக்களை அழிப்பதற்காக செலவழித்து வந்தார்கள். அடுத்து கணியத்துக்குரியவர்களே, இந்த நூலை நாம் இமாம் முஹம்மது பின் ஸாலிஹ் அல் உதைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த விளக்கத்தின் வாயிலாக படிக்க இருப்பதால் அவர்களை பற்றிய ஒரு சிறு சுருக்கத்தையும் ஓரிரு வரிகளிலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இமாம் முஹம்மது பின் ஸாலிஹ் அல் உதைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரமலான் மாதம் பிறை 27 உனைதா என்ற நகரத்தில், இதே சவுதி அரேபிய நாட்டிலே, ஹிஜ்ரி 1347 ஆண்டு, ஹிஜ்ரி 1347 ஆண்டு உனைதா என்ற நகரத்திலே ரமலான் மாதம் பிறை 27 பிறக்கிறார்கள். அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த பல பெரிய அறிஞர்களிடத்திலே கல்வியை பெற்று அல்ஹம்துலில்லாஹ் இதே தரக்கூடிய மனிதர்களே அதிகமான நூல்களை எழுதி மக்களுக்கு மிகப்பெரிய பயன் கொடுத்த சமீப கால மார்க்க அறிஞர்களிலே இமாம் அவர்களும் குறிப்பிடத்தக்கவர்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இது ஒரு கொள்கை வகுப்பாக இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் கவனமாகவும் நீங்கள் சுயமாக உற்சாகத்தை வரவழைத்துக் கொண்டு ஆர்வமாக கேட்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு கவனமாக கேட்க வேண்டும். இது ஒரு பொது பயான் அல்ல. சிரிப்பதற்காகவோ அல்லது உற்சாகம் கூட்டுவதற்காகவோ சில விஷயங்களை நாம் இடையிலேயே கூறிக்கொண்டிருப்பதற்கு இந்த நூலின் ஆரம்பத்திலே இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், الاولى العلم وهو معرفه الله ومعرفه نبيه ومعرفه دين الاسلام بالادله. الله سبحانه وتعالى உங்களுக்கு கருணை காட்டட்டும் என்று கூறி இந்த நூலை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பிறருக்கு சொல்லும் பொழுது அவர் மீது இரக்கத்தோடு நீங்கள் சொல்ல வேண்டும், அவர் மீது பாசத்தோடு நீங்கள் சொல்ல வேண்டும். இதைத்தான் இமாம் அவர்கள் தனது முதல் வார்த்தையிலே சொல்கிறார்கள், அல்லாஹ் உனக்கு கருணை காட்டுவானாக. அதாவது ஒருவரை நீங்கள் நேர்வழியின் பக்கம் அழைப்பதாக இருந்தால் அவர் மீது நீங்கள் அக்கறை கொண்டிருக்கிறீர்கள், அவர் மீது நீங்கள் பாசம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இன்று பொதுவாக தாவா அழைப்பு பணி என்பது எப்படி இருக்கிறது என்றால், அல்லது நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்பது எப்படி இருக்கிறது என்றால், பிறரை குத்தி பேசுவது, பிறரை கடுமையான வார்த்தைகளால் பேசுவது, அல்லது பிறரை அலட்டுவது, அல்லது ஒருவருக்கு முன்னால் அவரை மோசமாக விமர்சனம் செய்வது, கேட்டால் நான் தப்பை எடுத்துச் சொல்கிறேன், அவரை திருத்துகிறேன் என்று. இது ஒரு நபிமார்கள், இந்த முறை நபிமார்களின் போக்கு அல்ல, இந்த முறை நபிமார்களின் அழைப்பு பணியின் போக்கு அல்ல. நீங்கள் ஒருவரை நன்மையின் பக்கம் அழைக்கிறீர்கள் என்றால், ஒருவரை நீங்கள் தீமையிலும் தடுக்கிறீர்கள் என்றால், அதற்கு முதலாவதாக அவர் மீது நீங்கள் அக்கறை கொண்டு பாசம் கொண்டு அவரிடத்தில் நீங்கள் நன்மையை நாடி நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஆகவேதான் இறைத்தூதர்களை பாருங்கள், யா கௌமி, என் சமுதாய மக்களே என்றுதான் அழைத்து அவர்கள் அழைப்பு பணி செய்திருக்கிறார்கள். எங்கேயுமே யாரையுமே பார்த்து அட முட்டாள்களா, அறிவுகள் கவனங்களா, இரண்டாயிரத்தி செய்திய இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் இறைத்தூதர்கள் ஒரு நாளும் பயன்படுத்தியது கிடையாது. அப்ப நாமும் ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதாக இருந்தால், சகோதரரே, சகோதரியே, என் அன்புள்ளவரே, என் கண்ணியத்திற்குரியவரே என்று அழைத்து அவருக்கு அந்த விஷயத்தை, நான் உங்களுக்கு ஒரு நன்மையை சொல்லட்டுமா, நான் உங்களுக்கு ஒரு தீமையிலிருந்து உங்களை தடுக்கட்டுமா என்று கூறி நாம் அவருக்கு அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அவருடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கும். அதற்கு மாற்றமாக நீங்கள் அவரை அதட்டிவிட்டாலும் மிரட்டிவிட்டாலும் கடுமையான வார்த்தைகளை பேசிவிட்டாலும் அவருடைய உள்ளம் அங்கே மூடிக்கொள்கிறது. அடுத்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உள்ளத்திற்கு நுழையாமல் வெளியே எரியப்பட்டு விடுகிறது. இந்த ஒரு விஷயத்தை இமாம் அவர்கள் தங்களது நூலின் ஆரம்பத்திலே அவர்கள் கூறுவதிலிருந்து எந்த அளவு இந்த உம்மத்தின் மீது, இதை வாசிக்கக்கூடிய மாணவர்கள் மீது, தான் யாருக்கு செய்தியை சொல்ல விரும்புகிறார்களோ அவர்கள் முன்னால் இருந்தாலும் சரி அல்லது தூரத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்கள் நேர்வழியின் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக இமாம் அவர்கள் நாடியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் உனக்கு கருணை காட்டுவானாக, அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக. சரி, அடுத்து என்ன சொல்கிறார்கள், நான்கு விஷயங்களை, அன்னஹு யஜிபு அலைனா தஅல்லுமு அர்பஈ மஸாஇல், நான்கு விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அது ரொம்ப முக்கியமான அம்சங்கள் என்று சொல்கிறார். இப்படி நீங்கள் இந்த நூல்களிலே படிக்கும் பொழுது என்ன ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும் என்றால், எல்லாமே குர்ஆன் ஹதீஸ் தான், அதிலிருந்து எதையும் தனியாக சொல்லப்படுவது கிடையாது. ஆனால் அந்த குர்ஆன் ஹதீஸை மாணவர்களுக்கு புரிய வைப்பதற்காக, அடிப்படையை தெரியாத மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக மார்க்க அறிஞர்கள் தொன்று தொட்டு சில அடிப்படைகளை கூறி, கவனமா, சில அடிப்படைகளை கூறி அந்த மார்க்கத்தை புரிய வைப்பார்கள். அதனால யாரும் தவறா விளங்கிட வேண்டாம், இந்த மாதிரி எப்படி இவங்க புதுசா ஒரு சில விஷயங்களை சொல்றது என்பதாக. முதலாவது என்ன, அல் ஊலா அல் இல்மு, அல் ஊலா அல் இல்மு, இந்த மார்க்கத்தில் முதலாவது விஷயமாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தில் முதலாவது விஷயமாக இருக்கிறது. அப்ப இல்ம் என்றால் என்ன, அறிந்து கொள்வது. இல்ம் என்றால் அறிந்து கொள்வது என்றால் எதை அறிந்து கொள்வது? இப்ப நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம். நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு நமது மார்க்கத்திலே பயன் தரக்கூடியதுதானா என்றால் நாம் கவனிக்க வேண்டும். அப்ப முதலாவதாக இல்மிலே அல்லாஹுவை பற்றி அறிவது. இல்மிலே முதலாவது என்ன, அல்லாஹுவை பற்றி அறிந்து கொள்வது. அல்லாஹுவை பற்றி அறிவது என்றால் நாம் எல்லாம் என்ன அல்லாஹுவை பற்றி அறியாதவர்களாகவா இருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. இன்று பாவம் செய்பவன் கூட அல்லாஹுவை பற்றி அறிந்து வைத்திருக்கிறான். பாவம் செய்பவன் கூட அல்லாஹுவை பற்றி அறிந்து வைத்திருக்கிறான். முஸ்லிம்களிலும் பாவம் செய்பவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள் கூட இருக்கிறார்கள், அவர்களும் அல்லாஹுவை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த அறிவு என்பது, அல்லாஹுவை பற்றி அவர்கள் தெரிந்து வைத்திருப்பது என்பது, இது அவர்களுக்கு ஏதாவது பயன் தந்ததா என்றால் பயன் தரவில்லை. அப்ப அல்லாஹுவை பற்றி அறிவது என்பது எப்படி அறிய வேண்டும் என்றால், அதைத்தான் நாம் இங்கே படிக்கப் போகிறோம். மஅரிஃபத்துல்லாஹி அஸ்ஸ வஜல்ல பில் கல்பி மஅரிஃபத்தன் தஸ்தல்ஸிமு குபூல மா ஷரஅஹு அல்லாஹ் வல் இஸ்ஆன வல் இன்ஸியாத லஹு وتحكيم شريعته الذي جاء بها رسوله محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வை எப்படி அறிய வேண்டும் என்றால், அந்த அறிவது அல்லாஹ்வின் ஷரீஅத்தை நாம் பின்பற்றுவதற்கு வழிகாட்ட வேண்டும். எப்படி அறிய வேண்டும், அல்லாஹ்வை அறிந்து கொண்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய ஷரியத்தை நாம் பின்பற்றுவதற்கு அந்த அறிவு நமக்கு துணையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஷரியத்தை நமது வாழ்க்கையிலே நிலைநிறுத்துவதற்கு அந்த அறிவு நமக்கு வழிகாட்ட வேண்டும். இதுதான் அல்லாஹ்வை பற்றிய அறிவு என்பது. ஒருவன் விளங்கி வைத்திருக்கிறான் அல்லாஹ் தான் ஒருவன் என்று, ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவன் பின்பற்றவில்லை, அல்லாஹ்வுடைய தீனை அவன் பின்பற்றவில்லை, அல்லாஹ்வுடைய ஷரியத்தை அவன் எடுத்து நடக்கவில்லை என்றால் அவன் அல்லாஹ்வை அறியவில்லை, அவன் அல்லாஹ்வை அறியவில்லை. அப்ப அல்லாஹ்வை அறிவது என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த இல்மானது அல்லாஹ்வை நாம் பயந்து கொண்டு அல்லாஹுவின் மார்க்கத்தை நாம் பின்பற்றுவதற்கு நமக்கு துணை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட இல்மு தான் அல்லாஹுவை பற்றிய பயனுள்ள இல்மு. அப்ப முதலாவது இல்மு இருக்கிறது மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிந்து கொள்வது. இரண்டாவதாக மஅரிஃபத்து நபியிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நபியை நாம் அறிவது. அப்ப என்ன, நம்ம எல்லாரும் அல்லாஹ்வுடைய நபியை அறியாமலாக இருக்கிறோமா என்றால் இல்லை. அல்லாஹ்வுடைய நபியை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய நபியை நாம் அறிந்திருப்பது அந்த நபியை நாம் பின்பற்ற தூண்டுகிறதா, அவர்கள் கொண்டு வந்த நேர் வழியை நாம் பின்பற்ற தூண்டுகிறதா, அவர்கள் கொண்டு வந்த சத்திய மார்க்கத்தை நாம் பின்பற்ற தூண்டுகிறதா என்றால், அப்படி தூண்டினால் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அறிந்திருப்பது சரியாக அறிந்திருக்கிறோம் என்று பொருள். புரியுதுங்களா? ஒருவர் அல்லாஹ்வை பற்றி அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார், ஆனால் ஏன் நீ சுன்னாவை பின்பற்றுவது கிடையாது, நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறார்களே, இப்படி செய்திருக்கிறார்களே என்று சொன்னால் அவர் அதை புறக்கணிக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர் நபியை எப்படி அறிய வேண்டுமோ அறியவில்லை. அவர் நபியை அறிந்திருப்பாரே, ஆனால் நபி சொன்ன செய்திகளை உண்மை என்று ஏற்றுக்கொண்டிருப்பார், அவர்களுடைய கட்டளைகளை ஏற்று பின்பற்றி இருப்பார், அவர்கள் தடுத்த விஷயங்களை விட்டு அவர் விலகியிருப்பார், தனக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நபியினுடைய சுன்னாவில் தான் அவர் அதற்குரிய தீர்ப்பை தேடுவார். இப்ப உதாரணத்திற்கு பாருங்க, மேல் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதாரமாக சூரா அன்-நிசா நான்காவது அத்தியாயத்தினுடைய 65வது வசனம், ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجاً مما قضيت ويسلموا تسليماً. அல்லாஹ் சொல்கிறான், நபியே அறவே அப்படி அல்ல. என்ன விஷயம் அல்லாஹ் இப்படி ஆரம்பிக்கிறான்? நபியே உமது இறைவனின் மீது சத்தியமாக அப்படி அல்ல. பின்னால் உள்ள வசனம் அதை விவரிக்கிறது. எப்படி அந்த மக்கள் உங்களை தங்கள் பிரச்சனையில் நடுவராக ஆக்கி, உங்களை தங்களது பிரச்சனையில் நடுவராக ஆக்கி, நீதிபதியாக தீர்ப்பாளராக ஆக்கி, பிறகு நீங்கள் கொடுத்த தீர்ப்பில் தங்களது உள்ளங்களிலே தங்களது மனங்களிலே எந்த விதமான ஹரஜன் ஒரு சங்கடத்தை ஒரு அருவறுப்பை ஒரு ஒரு விதமான நெருடலை நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் முழுக்க முழுக்க அப்படியே யார் முற்றிலும் பணிந்து விடுகிறார்களோ உங்களது தீர்ப்புக்கு, அப்போதுதான் அவர்கள் மூமின்களாக ஆகுவார்கள். அதுவரை அவர்கள் அறவே மூமின்களாக ஆக முடியாது. இது உங்கள் இறைவன் மீது சத்தியம். இப்படிப்பட்ட கடுமையான வசனம் இது. அப்ப ஒருவன் அல்லாஹ்வை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறான், நபியை பற்றி எனக்கு தெரியும் என்று சொல்கிறான், ஆனால் நபியினுடைய சுன்னாவின் பக்கம் அவன் வரவில்லை, நபியினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, நபியினுடைய மார்க்கத்தை அவன் பின்பற்றவில்லை என்றால் இங்கே படைத்த இறைவனாகிய அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அவர்கள் மூமின்களே அல்ல என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவேதான் ஷேக் உதயமின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் முஹம்மது அப்துல்லாஹாவுடைய அந்த வார்த்தைக்கு அல்லாஹுவை அறிவது நபியை அறிவது என்பதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள், அல்லாஹுவை அறிவது என்றால் அல்லாஹ்வுக்கு இருக்கிறான் என்று அறிவது மட்டுமல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவது என்றால் ஆமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி வந்தாங்க. இன்றைக்கு கூட உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் அப்படித்தான் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவேதான் அவர்களுக்கு இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவது சுன்னாவின் பக்கம் வருவது அவர்களுக்கு சிரமமாக இருக்கிறது. அவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த அறிவு என்பது ஒரு பலவீனமான அறிவு. அது ஒரு நிறைவானது அல்ல. அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்றால் இல்லை. காரணம் என்ன? அவர்களது அறிவு அவர்களுக்கு இறையற்றத்தையும் தூண்டவில்லை, நபியின் சுன்னாவின் பக்கமும் வழிகாட்டவில்லை. அப்ப இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்னூர் 24வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில் சொல்கிறான் பாருங்கள், انما كان قول المؤمنين اذا دعوا الى الله ورسوله انما كان قول المؤمنين اذا دعوا الى الله ورسوله ليحكم بينهم ان يقولوا سمعنا واطعنا واولئك هم المفلحون. سوره النور 24வது அத்தியாயத்தில் 51வது வசனம். இந்த வசனங்களை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெறும் எழுதி வைப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் தனிமையில் உட்கார்ந்து இந்த வசனங்களை படித்து அட வேண்டும். நாம் இந்த வசனங்களை எப்படி என் வாழ்க்கையிலே செயல்படுத்தி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூமின்களின் வார்த்தை எல்லாம் இன்னமா கான கவுலல் முஃமினீன். அளவை படித்தவர்களுக்கு தெரியும் இந்த வார்த்தை, இந்த வாசகம் எவ்வளவு பெரிய ஆழத்தை கொடுக்கிறது. இன்னமா கான கவுலல் முஃமினீன், மூமின்களின் வார்த்தையெல்லாம் மூமின்களின் சொல்லெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்போது? இதா துஉ இலல்லாஹி வரசூலிஹி லியஹ்கும பைனஹும், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்பட்டால், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்பட்டால், வை வரசூலிஹி, இன்னும் அவருடைய தூதரின் பக்கம் அழைக்கப்பட்டால். உடம்பா கேளுங்க, இந்த இடத்துல அல்லாஹு தஆலா இலா என்ற வார்த்தையை திரும்ப கொண்டு வரவில்லை, இலல்லாஹி வரசூலிஹி என்று சேர்க்கிறார். கவனமாக புரிய வேண்டும். இபாதத் என்று வரும்பொழுது அல்லாஹ் பிரித்து விடுவான். இபாதத் அல்லாஹை வைத்தவர் யாருக்கும் கிடையாது. ஆனால் இத்தாஅத், கட்டுப்படுவது, கீழ்ப்படிவது, பின்பற்றுவது என்று வரும்பொழுது அல்லாஹு தஆலா தன்னோடு தனது நபியையும் சேர்த்துக் கொள்கிறான். சூரா நிசாவுடைய 85வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், நபிக்கு கட்டுப்பட்டால் தான் நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட முடியும். நபிக்கு கீழ்ப்படிந்தால் தான் நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட முடியும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடிப்படையில் தான் நீங்க சொல்கிறார், அல்லாஹ் இன்னும் அவருடைய தூதரின் பக்கம், அந்த பக்கம்ங்கிற வார்த்தை ஒன்றுதான், இதல்லாஹி வரசூலி, அல்லாஹ் இன்னும் அவருடைய தூதரின் பக்கமும், அவர்கள் அழைக்கப்பட்டால் எதற்காக? லியஹ்கும். இங்கும் அல்லாஹு தஆலா ஃபஅலை ஒன்றாகத்தான் சொல்கிறான். லியஹ்குமா என்று தஸ்னியாவுடைய இருமையின் ஃபஅலை அல்லாஹ் சொல்லவில்லை, லியஹ்கும பைனஹும், லியஹ்கும பைனஹும், அவன் தீர்ப்பளிப்பதற்காக என்று சொல்லும்போது அல்லாஹ், அவன் தீர்ப்பளிப்பதற்காக என்று சொன்னால் ரசூலுல்லாஹ். அப்ப அல்லாஹ் எதை தீர்ப்பளிக்கிறானோ அது ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தீர்ப்பளிக்கிறார்களோ அது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அதில் ஏதாவது மாற்றம் இருக்குமே ஆனால் உடனடியாக அல்லாஹ் நபியை திருத்தி விடுவான். அவ்வளவுதான், அதில் ஏதாவது மாற்றம் இருக்குமே ஆனால் உடனடியாக அல்லாஹ் திருத்தி விடுவான். முன்பு கூறப்பட்ட சம்பவத்திற்கும் சரியா குமபைனாகும், மூமின்களுக்கு மத்தியே நபி தீர்ப்பளிப்பதற்காக மூமின்கள் அழைக்கப்பட்டால் சுல்லாவின் பக்கமும் நபி ரசூலின் பக்கமும் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களது வார்த்தை எல்லாம் அவர்கள் சொல்வதாகத்தான் இருக்கும், நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டு விட்டோம், நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டு விட்டோம், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். இந்த மூமின்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். யாரல்ல, தங்களை தானே மூமின்கள் என்று சொல்லிக் கொண்டவர்களோ அல்லது தங்களுக்கு மூமின்களுடைய பெயர்களை மட்டும் வைத்துக் கொண்டவர்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் அல்ல. முன்னாடி செய்தியை சொல்லும் பொழுதும் அல்லாஹ் ஹஸர் தர்கீர் உறுதியோடு சொல்கிறான், அந்த செய்தியை முடிக்கும் பொழுதும் அல்லாஹ் ஹஸர் உறுதி செய்து அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்கள் தான் முழுமையான வெற்றியாளர்கள். அந்த அல் அலிஃபு வல்லாம் என்பது தாரிஃபியல் அலிஃபு வல்லாம் என்பது ஐ அல் முஃப்லிஹூன் அல் காமிலூன ஃபீ ஃபலாஹிஹிம், தங்களது வெற்றியில் முழுமை பெற்ற மூமின்கள். அப்ப இந்த வசனம் அதே போல சூரா அன்னூருடைய இறுதி வசனம் 24வது அத்தியாயத்தின் 63வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான்,
فليحذر الذين يخالفون عن امره فليحذر الذين يخالفون عن امره ان تصيبهم فتنه او يصيبهم عذاب اليم. الله جل وعلا நபியினுடைய கட்டளைக்கு மாறு செய்பவர்கள், நபியின் கட்டளைக்கு மாறு செய்பவர்கள் பயந்து கொள்ளட்டும், அஞ்சு கொள்ளட்டும். எதற்கு? அவர்களை ஒரு ஃபித்னா வந்து விடுவதற்கு, அவர்களை ஒரு ஃபித்னா சூழ்ந்து கொள்வதற்கு, ஒரு ஃபித்னாவிலே அவர்கள் சிக்கிக் கொள்வதிலிருந்து. அவ்வீபம் அதாவது அறியும், அல்லது கடுமையான ஒரு வேதனை, கடுமையான ஒரு வேதனை, துன்பம் தரக்கூடிய ஒரு வேதனை அவர்களை வந்து அடைவதை அவர்கள் பயந்து கொள்ளட்டும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவின்படி யார் நடக்கவில்லையோ, அவர்களுக்கு யார் மாறு செய்கிறார்களோ அவர்கள் ஃபித்னாவிலே சிக்கிக் கொள்வார்கள். அவர்கள் அதாபுன் அலீம், கடுமையான நோய் வேதனை தரக்கூடிய அந்த தண்டனையிலே சிக்கிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களது மாணவர்களிடத்தில் கேட்கிறார்கள், தத்ரீம் அல் ஃபித்னா, ஃபித்னா என்றால் எது எது என்று தெரியுமா? அல் ஃபித்னத்து அஷ்ஷிர்கு. ஃபித்னா என்று இங்கே அல்லாஹ் சொல்வது ஷிர்க். யார் நபியுடைய சுன்னாவுக்கு மாற்றம் செய்கிறார்களோ அவர்கள் ஷிர்கிலே விழுந்து விடுவார்கள். அப்ப அதனாலதான் நம்ம இன்றைக்கு நமது சமுதாயத்தை பார்க்கிறோம், எங்கெல்லாம் சுன்னா மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் உடனடியாக ஷிர்க் வந்து விடுகிறது. எங்கெல்லாம் சுன்னா மீறப்படுகிறதோ, சுன்னாவிற்கு மாற்றமாக மக்கள் விதிகளை செய்கிறார்களோ அங்கே அவர்கள் சிற்கிலே விழுந்து விடுகிறார்கள். கபருடைய தியானம் என்பது சுன்னாவின் அளவிலிருந்து மீறி மக்கள் தங்களுடைய மனைவிக்கு ஏற்ப அங்கே அவர்கள் நடந்து கொள்ளும் பொழுது அந்த கபருக்கு கட்டிடம் கட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாதீர்கள் என்று சொன்னார்கள், கட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துகளுக்காக நீங்கள் பயணம் மேற்கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள், பயணம் மேற்கொண்டார்கள். கபூர்களிலே தங்காதீர்கள் என்று சொன்னார்கள், அங்கே தங்கினார்கள். கபூர்களிலே விளக்கு ஏற்றாதீர்கள் என்று சொன்னார்கள், அங்கே விளக்கு ஏற்றினார்கள். அங்கே பெயர்களை எழுதி வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள், பெயர்களை எழுதி வைத்தார்கள். இப்படி சுன்னாவிற்கு மாற்றமாக செய்ய செய்ய கடைசியிலே அந்த கபூர்களையே வணங்கக்கூடிய அளவுக்கு ஷிர்கிலே விழுந்தார்கள். அப்ப சுன்னாவிற்கு மாற்றமாக செய்யும் போது ஷிர்கிலே ஒரு மனிதர் இருந்து விடுவது நிச்சயம். لعله اذا رد بعض قوله ان يقع في قلبه شيء من الزيغ فيهلك. امام احمد சொல்கிறார்கள், رسول الله உரிய ஒரு சுன்னத்து ஒரு மனிதனுக்கு முன்னால் சொல்லி காட்டப்படும் பொழுது அவன் அதை மறுத்தானேயானால் அவனுடைய உள்ளத்திலே கோணல், ஒரு சந்தேக நோய் ஏற்பட்டு விடுகிறது, அதனால் அவன் அழிய ஆரம்பித்து விடுகிறான். இதேபோல சூரா நிசாவுடைய 59வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், فَإِن تَنَازَعْتُمْ فِي شَيْءٍ உங்களுக்கு ஒரு விஷயத்திலே கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் فَرُدُّوهُ إِلَى اللَّهِ وَالرَّسُولِ நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வந்து விடுங்கள், அவருடைய தூதரின் பக்கம் கொண்டு வந்து விடுங்கள். إِن كُنْتُمْ تُؤْمِنُونَ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்பவர்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய, சச்சரவு ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் யார் பக்கம் கொண்டு வந்து விடுங்கள், அல்லாவின் பக்கமும் அவருடைய தூதரின் பக்கமும் கொண்டு வந்து விடுங்கள். அப்ப மேற்கூறப்பட்ட இந்த இறை உத்தரங்கள் சூரா நிசாவுடைய 65வது வசனம், அதுபோன்று சூரா நூருடைய 51வது வசனம், சூரா நிசாவுடைய 51வது வசனம், அதுபோன்ற சூரா நூருடைய 63வது வசனம், இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எதை சொல்கின்றன என்றால், நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, தூதருடைய சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கும் போதுதான் நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக, ரசூலை ஈமான் கொண்டவர்களாக ஆகும். அப்ப இப்படிப்பட்ட இயல்பு தான் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய இயல்பு. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று மட்டும் ஒருவன் தெரிந்து கொண்டான், அதனால் அவனுக்கு பிரயோஜனம் கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒரு தூதர் அனுப்பப்பட்டார் என்று மட்டும் தெரிந்து வைத்திருக்கிறான், அது அவனுக்கு பிரயோஜனத்தை தராது. அவனுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய இடம் என்றால் எது? அல்லாஹ்வை அவன் அறிந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய ஷரியத்தை அவனை பின்பற்ற தூண்ட வேண்டும். ரசூலை அவன் அறிந்து கொள்வது என்பது அந்த ரசூலுடைய சுன்னாவை அவன் பின்பற்ற தூண்ட வேண்டும். அடுத்ததாக ومعرفه دين الاسلام இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்வது ومعرفه دين الاسلام بالادله ஆதாரங்களோடு இஸ்லாமிய மார்க்கத்தை தெரிந்து கொள்வது இங்க ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வானத்தில் உள்ள வானவர்களுக்கும் கொடுத்த மார்க்கம் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹு தஆலா இதைத்தான் மார்க்கமாக ஆக்கியிருக்கிறார் அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளும் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய பிரபஞ்சத்தில் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் முஸ்லிம்கள் தான் இறைத்தூதர்கள் எல்லோரும் இதே மார்க்கத்தை தான் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை தான் கொண்டு வந்தார்கள் அப்ப இஸ்லாம் என்பது ஒரு பொது அர்த்தத்திலே பார்க்கும் பொழுது இது ஒரு விசாலமான அர்த்தம் எல்லா இறைத்தூதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட மார்க்கம் எப்படி உதாரணமாக சூரா அல் பக்ராவிலே நீங்கள் பார்க்கலாம் ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன லக ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم سورة البقرة والنوتي يبتعد وسلم إبراهيم عليه الصلاة والسلام الله ونسير دعاة جلاله يا الله يلي ريوا يليم يلمهن إسماعيليم ونك كل بلد مسلم لها أكيوين உனக்கு கீழ்படிந்த முஸ்லிம்களாக ஆக்கிவை இது போன்று எங்களுடைய குடும்பத்திலும் சந்ததிகளும் உனக்கு கீழ்படிந்த முஸ்லிமான உம்மத்தை நீ ஏற்படுத்து அப்ப இஸ்லாம் என்பது எல்லா இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த மார்க்கம் இது ஒரு பொதுவான அர்த்தம் இரண்டாவது எப்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்களோ அப்போது இதற்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களுடைய மார்க்கமும் மாற்றப்பட்டுவிட்டது ரத்தாகிவிட்டது இனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இஸ்லாமை கொண்டு வந்தார்களோ அதை பின்பற்றக்கூடியவர் தான் முஸ்லிம் அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் யார் இப்ராஹிம் நபியை பின்பற்றி கொண்டிருந்தார்களோ அவர்கள் முஸ்லிம்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த பனி இஸ்ராயில் அவர்கள் முஸ்லிம்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த பனி இஸ்ராயில் அவர்களை பின்பற்றியவர்கள் முஸ்லிம்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு நபியை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல புரியுதுங்களா ஏன் அந்த நபிமார்களுடைய மார்க்கம் எல்லாம் ரத்தாக ஆகிவிட்டது அல்லாஹ்விடத்திலே மாற்றப்பட்டதாக ஆகின்றது இனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனுல் இஸ்லாமை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் முஸ்லிம்களாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றியவர்களாக இருப்பார்கள் சூரா ஆல இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 19வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான் இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான் அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மிக தெளிவாக சொல்லிவிடுகிறார் இனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த இஸ்லாமை தவிர வேறு ஒரு மார்க்கத்தை யாரும் பின்பற்றினாலும் அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல இதே இந்த விஷயத்தை அல்லாஹுக்கான சூரா ஆல இம்ரான் இதே அத்தியாயத்தினுடைய 85வது வசனத்திலே ومن يبتغي غير الاسلام ومن يبتغي غير الاسلام دينا فلن يقبل منه وهو في الاخره من الخاسرين யார் இஸ்லாம் அல்லாத ஒன்றை இஸ்லாம் அல்லாத வேறு ஒன்றை மார்க்கமாக எடுத்துக்கொள்ள விரும்புவாரோ அவரிடம் இருந்து அறவே அங்கீகரிக்கப்படாது எதுவும் அங்கீகரிக்கப்படாது அவருடைய நம்பிக்கை அங்கீகரிக்கப்படாது அவருடைய அமல் அங்கீகரிக்கப்படாது நாளை மறுமையிலே அவர் நஷ்டவாளியாக ஆகிவிடுவார் அப்ப அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி தெரிந்து கொள்வது அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் இஸ்லாமிய மார்க்கத்தையும் ஆதாரத்தோடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப மூன்று விஷயங்களை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுல இந்த மூன்றையும் எப்படி தெரிய வேண்டும் என்பது மிக முக்கியமான அது என்ன பில் அல்லி ஆதாரத்தோடு தெரிந்து கொள்வது. அப்ப ஆதாரம் என்பது என்ன, எது அல்லாஹ்வின் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது ஆதாரம், எது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அது ஆதாரம். அப்ப அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ளும் போதுதான் அந்த இல் பயனுள்ள இல்மாக மாறுகிறது. அப்ப இந்த நூலுடைய ஆரம்பத்தில் இமாம் அவர்கள் சொன்னார்கள், நான்கு விஷயங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், நான்கு விஷயங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அதிலே முதலாவதாக இல்மை சொன்னார்கள். அந்த இல்மிலே மூன்று விஷயங்களை உள்ளடக்குகிறார்கள், இல்மிலே மூன்று விஷயங்களை உள்ளே அடக்குகிறார்கள். முதலாவது என்ன, அல்லாஹுவை பற்றி தெரிவது. இரண்டாவது அல்லாஹுடைய தூதரை தெரிவது. மூன்றாவது அல்லாஹுடைய மார்க்கத்தை தீனுல் இஸ்லாமை தெரிவது. அப்ப இதுதான் இல்ம், இதுதான் நம்ம ஏற்கனவே தெளிவாக விளக்கமா சொல்லிட்டோம். அந்த இல்ம் என்பது அதாவது அல்லாஹுவை பற்றி தெரிவது, ரசூலை பற்றி தெரிவது, மார்க்கத்தை பற்றி தெரிவது என்பது எந்த அளவு தெரிந்திருக்க வேண்டும், அல்லாஹுவை நம்முடைய ரப்பாக ஏற்றுக்கொண்டதோடு அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு, ரசூலை தூதராக ஏற்றுக்கொண்டதுபடி அவர்களுடைய சுன்னாவை நாம் பின்பற்றுவதற்கு, இஸ்லாமிய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டது போன்று அதை நம்முடைய வாழ்க்கையிலே நெறியாக ஏற்று அதன்படி செயல்படுவது, இப்படிப்பட்ட அழிவு முதலாவதாக கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தேடியாக வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அப்ப இரண்டாவது விஷயம், நான்கு விஷயங்களில் இரண்டாவது விஷயம் சொல்கிறார்கள், அல்ல அமலு, அல்ல அமலு பிஹி, நாம் கற்றுக்கொண்ட அந்த அழிவின் படி செயல்படுவது. அல்ல அமலு பிஹி, அப்ப அழிவு என்பது அது அமலை கொடுக்க வேண்டும், அழிவு என்பது அது அமலை கொடுக்க வேண்டும். எந்த ஒரு அமலை கொடுக்கவில்லையோ, எந்த ஒரு அமலை கொடுக்கவில்லையோ அது யூதர்களுடைய இன்மை போல அல்லாஹ் பாதுகாப்பாரிமாரிண்டாவதுனுடைய ஐந்தாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இன்மை கற்றுக்கொண்டார்கள், இன்மை கற்றுக்கொண்டார்கள், தௌராத்தின் எளிமை கற்றுக்கொண்டார்கள், ஆனால் அதன்படி செயல்படவில்லை. யாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். எப்படி உதாரணம் சொல்கிறார், இப்படிப்பட்டவர்களுக்கு கழுதையை போல, அதே போல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் எப்படி என்றால் எளிமே இல்லாமல் அமல் செய்யக்கூடியவர்கள். எனவே நல்லா சுபகாரம் வந்தாரா இவர்களை பற்றி சொல்லும் பொழுது வளம் வாலி வழிகட்டவர்கள் என்று சொல்கிறார். இவர்களுடைய மன விருப்பங்களுக்கு ஏற்ப சடங்குகளை, சம்பிரதாயங்களை, துறவரத்தை, இன்னும் இது போன்ற அல்லாவுடைய தூதர் எழுத்த அழைக்கும் சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து சொல்லித்தராத விஷயங்களை எல்லாம் அந்த மக்கள் ஏற்படுத்திக் கொண்டார்கள். அப்ப அந்த அமலு பிகி என்றால் அல்லாஹுவை நாம் அறிந்து கொண்டது போன்று, அல்லாஹ்வுடைய தூதரை நாம் அறிந்து கொண்டது போன்று, இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் அறிந்து கொண்டது போன்று அதற்கு ஏற்ப நம்முடைய அமல் இருக்க வேண்டும். அந்த அமலிலே எதெல்லாம் அடங்கும் என்றால் அல்லாஹுவின் கட்டளைகளை ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு விலகுவது, அல்லாஹுவிற்கு வணக்க வழிபாடுகள் செய்வது, அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவது, ஜிஹாத் செய்வது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, இப்படி எல்லா விஷயங்களும் அந்த அமலுக்குள்ளும் அல்லாஹுடைய அந்த கட்டளைக்கு ஏற்ப, நபியின் சுன்னாவிற்கு ஏற்ப, இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் வாழ்க்கையிலே கொண்டு வருவது. மூன்றாவதாக அஸ்ஸாலிஸது அத்தாவது இலைஹி, மூன்றாவது என்ன, நாம் கற்றுக்கொண்ட இந்த விஷயங்களின் பக்கம் மக்களை அழைப்பது. இப்ப அதிகமான மக்களை நீங்கள் இப்போது பார்த்தால் உங்களுக்கு புரிய வரும், தங்களை முஸ்லீம் என்று சொல்கிறார்கள், தாங்கள் இஸ்லாமை பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பவர்களாக, அல்லாஹ்வுடைய தீனை பிறருக்கு எடுத்துச் செல்பவர்களாக அவர்கள் இருப்பதில்லை. அப்ப என்ன அர்த்தம், அவர்கள் மார்க்கத்தை சரியாக புரியவில்லை, அவர்கள் அல்லாஹ்வை சரியாக அறிந்து கொள்ளவில்லை, தீனுடைய அடிப்படையை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அப்ப தீனுடைய அடிப்படையிலே மூன்றாவது அடிப்படை என்ன? தான் ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கத்தின் படி தான் செயல்படுவதோடு மட்டும் நின்று விடாமல், தான் செயல்படுவதோடு மட்டும் நின்று விடாமல் அத்தாவத்து இல்லை, மக்களை இவற்றின் பக்கம் அவர் அழைக்க வேண்டும், மக்களுக்கு அழைப்பு கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த அழைப்பு என்பது பொதுவான ஒன்று. இப்ப உம்மத்து முஸ்லிமாவில் ரெண்டு விதமான ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டு இருப்பதை பார்க்கிறோம், குறிப்பான கூடிய இந்த காலத்தில். ஒன்று என்ன, ஒரு கூட்டம் முஸ்லிம்கள் எங்க போனாலும் பரவாயில்லை, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது, எங்களுக்கு கோடிக்கணக்கான முஸ்லிம் அல்லாதவர்களை அழைக்க வேண்டியது இருக்கிறது என்று முஸ்லிம் அல்லாதவர்களை அழைப்பது மட்டும்தான் தாவா என்று சொல்லி அதை மட்டும் செய்கிறார்கள். இன்னொரு கூட்டம் என்ன, முஸ்லிம்களே சீர்கட்டு இருக்க, முஸ்லிம்களிடத்திலேயே நிறைய குறைபாடுகள் இருக்க, நாம் எப்படி பிற மக்களை அழைப்பது என்று சொல்லி பிற மக்களை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு, பிற மக்களை முற்றிலுமாக மறந்துவிட்டு முஸ்லிம்களுக்குள்ளே மட்டும் அழைப்பு பணியை செய்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு தான் நாங்கள் நல்லதை எடுத்துச் சொல்வோம், மாற்றவர்களை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று இருக்கிறார். இப்படி இரண்டு முரண்பட்ட நிலைப்பாடுகளை மக்களுக்கு மத்தியிலே நாம் பார்க்கிறோம். ஒன்று என்ன, முஸ்லிம்களை அப்படியே விட்டுவிட்டு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நன்மையை தீமையை தடுக்காமல் பிற மக்களுக்கு மட்டும் இஸ்லாமை எடுத்துச் சொல்வதுதான் எங்கள் பொறுப்பு என்று அதை மட்டும் செய்பவர்கள். இரண்டாவது கூட்டம், பிற மக்களை விட்டுவிட்டு முஸ்லிம்களுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அழைப்பு பணி செய்வது, சீர்திருத்தம் செய்வது, இதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருப்பவர்கள். இந்த இரண்டுமே இரண்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய வரம்பு மீறுதல் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த இரண்டுமே நபியின் சுன்னாவின் அடிப்படையிலே நீங்கள் பார்க்க போனால் இது தவறான ஒரு நிலைப்பாடு. ஆனா இதுக்கு என்ன அர்த்தம் இல்ல, ஒருவர் ஒரு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்டா தனித்துவம் சிறப்புத்துவம் வாய்ந்தவராக இருந்து அதிலே செயல்படுவதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் ஒருவர் முஸ்லீம் அல்லாதவரை இஸ்லாமின் பக்கம் அழைப்பவராக இருக்கும் அதே நிலையில் தனது குடும்பத்திலே ஒருவர் தொழில் இல்லாமல் இருக்கிறார், அவரை தொழிலின் பக்கம் அழைப்பது கிடையாது. தனது முகல்லாவிலே ஒருவர் ஜகாத்து கொடுக்காமல் இருக்கிறார், அவருக்கு ஜகாத்தை பற்றிய விஷயங்களை எடுத்துச் செல்லாமல் இருப்பது இது தவறு. ஒருவர் முஸ்லிம்களுக்கு தொழுகை எவி ஜகாத்தை எவி நன்மை எவி தீமையை தடுத்துக் கொண்டிருக்கிறார், ஆனால் அதே நேரத்தில் அவருடைய வீட்டிலே ஒரு முஸ்லீம் அல்லாதவர் பணியிலே இருக்கிறார், அவருடைய நிறுவனத்திலே பணியிலே இருக்கிறார், அவர் இஸ்லாமின் பக்கம் இவர் அழைக்காமல் இருக்கிறார். கேட்டால் எனக்கு அந்த வேலை கிடையாது, இவர் இடைவெளியவர், இவர் தவறு செய்தவர். அப்ப இரண்டிலும் நடுநிலையாக பேலன்ஸாக இருக்க வேண்டும். இரண்டில் ஒன்றை நீங்கள் அதிக நேரம் கொடுத்து அதிகமாக தெரிந்து கொண்டு செய்கிறீர்கள் என்றால் அதை நாம் தவறு என்று சொல்லவில்லை. எது தவறு, இரண்டில் ஒன்றை மட்டும்தான் செய்வேன், இதுதான் எனது வேலை, இது எனது வேலை அல்ல, இது மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று ஒரு வேலையை செய்து இன்னொரு வேலையை புறக்கணிப்பது இது நபியின் சுன்னாவில் உள்ளதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை அழைத்த அதே நேரத்திலே முஸ்லிம்களையும் சீர்திருத்தம் செய்தார்கள், தங்களது தோழர்களை சீர்திருத்தம் செய்து கொண்டிருந்த அதே நேரத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களையும் இஸ்லாமின் பக்கம் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். இதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஒரு பறவைக்குரிய இரண்டு இறக்கைகளை போல இரண்டுமே பேலன்ஸாக நமக்கு இருக்க வேண்டும். சரி, இப்ப இந்த தாவா என்பது அது நீங்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே செய்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே செய்தாலும் சரி, இந்த அழைப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நஹல் 16வது அத்தியாயத்தினுடைய 125வது வசனத்திலே சொல்கிறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇதில் ஹஸனா. நபியே, உங்கள் இறைவனுடைய மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் அறையுங்கள். எப்படி அடையுங்கள்? பில் ஹிக்மா, ஞானத்தை கொண்டு அடையுங்கள். சூரா நஹல் 16வது அத்தியாயம் 125வது வசனம், நபியே உங்கள் இறைவனுடைய வழியின் பக்கம் நீங்கள் அறையுங்கள். அது முதலாவது, அதாவது இந்த மார்க்கத்தினுடைய முதல் கடமையாக இருக்கின்ற முதல் கடமை என்ன? தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள். அல்லது அதற்கு அடுத்துள்ள அமல்களின் பக்கம் அழையுங்கள், நல்குணத்தின் பக்கம் அழையுங்கள், சீர்திருத்தத்தின் பக்கம் அழையுங்கள். எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கிறதோ அது பக்கமெல்லாம் நீங்கள் அழையுங்கள். ஊந்துகளிலா சபீல் ரப்பிக்க, சபீல் என்று குர்ஆனிலே எங்கெல்லாம் ரப்போடு இறைவனோடு சேர்த்து சொல்லப்படுகிறதோ அல்லாஹ்வுடைய தீனை மார்க்கத்தை குறிக்கும். உங்களுடைய இறைவனின் மார்க்கத்தின் பக்கம், உங்கள் இறைவனின் மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் அழையுங்கள். அப்ப மார்க்கத்தில் எதுவெல்லாம் இருக்கிறது? மற்றவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைப்பது மார்க்கத்திலே இருக்கிறது, முஸ்லிம்களை சீர்திருத்தம் செய்வது மார்க்கத்திலே இருக்கிறது, நன்மையை ஏறுவதும் மார்க்கத்திலே இருக்கிறது, தீமையை தடுப்பதும் மார்க்கத்திலே இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை அதுவும் மார்க்கத்திலே இருக்கிறது, வியாபாரம் அதுவும் மார்க்கத்திலே இருக்கிறது. இப்படி எல்லா சட்டங்களையும் அடக்கிய ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய தீன் என்பது. அப்ப அல்லாஹ்வுடைய சட்டத்தில் எந்த சட்டத்தின் பக்கம் அழைத்தாலும் சரி, அவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தவராக அல்லாஹ். இப்ப உதாரணத்திற்கு ஒரு மனிதர் வியாபாரத்துல பொய் பேசுறாரு, பொய் பேசி வியாபாரம் செய்யறார். அப்ப அந்த மனிதருக்கு ஒருவர் உபதேசம் செய்கிறார், சகோதரரே வியாபாரத்துல பொய் பேசி வியாபாரம் செய்யாதீர்கள். இப்ப இவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தவரா இல்லையா? அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தவர். ஒருவர் பொய்யான வாக்குகளை சொல்லி வியாபாரம் செய்கிறார், அவரை ஒரு மனிதர் திருத்துகிறார், அப்படி சொல்லாதீர்கள், எது பொருளிலே இல்லையோ அதை நீங்கள் சொல்லாதீர்கள் என்று அவருக்கு அறிவுரை சொல்லி அவரை திருத்துகிறார். இது அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதா இல்லையா? அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. ஒருவர் அளவையிலே நிறுவையிலே மோசடி செய்கிறார், இது அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதா இல்லையா? அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. ஒரு மனிதர் பிறரிடத்திலே பழகும் பொழுது ஒரு கெட்ட குணத்தோடு, முரட்டு சுபாவத்தோடு, ஒரு பிற மக்களுடைய உள்ளங்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படையிலே பழகுகிறார், அவர்களோடு அவர் நடந்து கொள்கிறார் என்றால் அவரிடத்தில் அப்படி பழகாதீர்கள், மென்மையாக பழகுங்கள், அன்பாக பேசுங்கள் என்று அவருக்கு சொன்னால் அது என்ன? அதுவும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உள்ள எந்த ஒரு விஷயத்தின் பக்கமும் நீங்கள் மக்களை அழைத்தீர்கள் என்றால் அது அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது, அது அத்தாவது இதல்லா. எப்படி அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான்? முதலிலே எதன் பக்கம் அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான், உங்களது இறைவனுடைய மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் அழைக்க வேண்டும். அது எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், ஈமான் என்பது 70 மேற்பட்ட கிளைகள் இருக்கின்றன. அந்த ஈமானுடைய உயர்ந்த 70 பிரான்ச்சுகளிலே கிளைகளிலே மிக உயர்ந்தது எது? லா இலாஹ இல்லல்லாஹ். அதனுடைய கடைசி தரஜா பாதையிலே மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய அந்த பொருட்களை பாதையிலிருந்து சுத்தப்படுத்துவது, நீக்குவது, அதுவும் ஈமானுடைய ஒரு தரஜா. உவல்ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான், வெட்கமும் ஈமானுடைய ஒரு பகுதி. அப்ப எதன் பக்கம் அல்லாஹ்வுடைய தீன்ல உள்ள எந்த ஒரு விஷயத்தின் பக்கம் நீங்கள் அழைத்தாலும் சரி, அது அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தது. சரி, எதன் பக்கம் அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். எப்படி அழைப்பது? பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா, ஹிக்மத்தை கொண்டு, அறிவை கொண்டு, ஞானத்தை கொண்டு. ஹிக்மத் என்பது எது? குர்ஆன், குர்ஆனுடைய விளக்கமாக அமைந்திருக்கக்கூடிய சுன்னத் இதுதான் ஹிக்மத். சில பேர் என்ன விளங்கிக்கிறாங்கன்னு சொன்னா, தந்திரமா பேசுறத ஹிக்மத்தில் விளங்கிக்கிறாங்க, மார்க்கத்தை மூடி மறைத்து வலுப்பி பேசுறத ஹிக்மத்தில் விளங்கிக்கிறாங்க. கிடையாது. ஹிக்மத் என்பது குர்ஆன், அல் குர்ஆன் அல் ஹகீம், யாசீன் வல் குர்ஆன் அல் ஹகீம், வமன் யூத அல்ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கதீரா. நபி அவர்கள் ஹிக்மா கொடுக்கப்பட்டவர்கள், ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள். அப்ப குர்ஆனும் சுன்னாவும் தான் ஹிக்மா என்பது, ஞானம் என்பது. அப்ப அதை தெளிவாக புரிந்து கொள்வது. அப்ப ஞானத்தை கொண்டு அழைப்பது, ஒரு மூவரில் ஹசனா, அழகிய உபதேசத்தை கொண்டு அழைப்பது. இதுதான் உதாரணம். நம்ம இந்த நூலை ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், இமாம் அவர்கள் இந்த நூலை ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறார்கள்? ஏழம் ரஹிமகல்லா, அல்லாஹ் உனக்கு கருணை காட்டுவானாக என் சகோதரனே, அல்லாஹ் உன் மீது அருள்புரிவானாக என் சகோதரனே. இப்ப இந்த மாதிரி அழகிய வார்த்தைகளை கொண்டு, அழகிய பேச்சுகளை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் மக்களை அழைத்தார், அழகிய உபதேசம். ஒரு அழகிய உபதேசம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு பர் நிச்சயமாக உடனடியாக இல்லை என்றாலும் கூட, அந்த மனிதன் ஏதாவது ஒரு காரணத்தால் உடனடியாக அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட, அவன் தனிமையிலே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவனுடைய உள்ளம் அவனை உறுப்பும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா கான ரிஸ்கு ஃபீ ஷைஇன் இல்லா ஸானஹு. மென்மை அது எது இருந்தாலும் சரி அதை அது அலங்கரித்துக் கொண்டே இருக்கும். மென்மை ஒரு விஷயத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடுமையானால் அது அந்த விஷயத்தை அசிங்கப்படுத்திவிடும், கோரப்படுத்திவிடும். உதாரணத்துக்கு பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூஸா அலைஹி ஸலாத்து வஸலாம், ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸலாம், இந்த இரண்டு நபிமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பு பணிக்கு அனுப்பும் போது பேசும்போது மென்மையாக பேசுங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்மிலே தவறு செய்யக்கூடியவர் தப்பு செய்யக்கூடியவர் ஃபிரௌனை விட மோசமாக ஆகிவிட்டாரா? அவர் மீது நாம் இப்படி கடிந்து விடுவதற்கு, அவரை நாம் இப்படி பயங்கரமான வார்த்தைகளை கொண்டு பேசுவதற்கு, தன்னைத்தானே ரப்பு என்று கூறிய அந்த ஃபிரௌனிடத்தில் தனது தூதர்களை, கண்ணியத்திற்குரிய சிறந்த தூதர்களை அல்ல அனுப்பும் போது கூட அந்த உயர்ந்த தூதர்கள் அந்த ஃபிரௌனை அதற்கு பேசுவதற்கு தகுதி உடையவர்கள் தான். இருந்தாலும் அல்ல எப்படி சொல்லி அனுப்புகிறான், நீங்கள் மென்மையான வார்த்தைகளை அவனுக்கு சொல்லுங்கள், அவன் அதன் மூலமாக நல்லறிவு பெறலாம், நல்லுபதேசம் பெறலாம், அல்லது அவருடைய உள்ளத்திலே பயம் வரலாம். அப்ப இந்த தாவத் என்பது இப்படி அமைந்திருக்க வேண்டும். சரி, அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த தாவத்தில் சூரா யூசுஃபுடைய 108வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், குல் ஹாதிஹி ஸபீலி அதுஉ இலல்லாஹ், قل هذه سبيلي ادعو الى الله على بصيره انا ومن اتبعني وسبحان الله وما انا من المشركين. ரொம்ப முக்கியமான வசனம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், هذه سبيلي இதுதான் எனது மார்க்கம், ادعو الى الله அல்லாஹ்வின் பக்கம் நான் அழைக்கிறேன். நபியுடைய வேலையை அல்லாஹ் சொல்கிறான், எப்படி அழைக்கிறேன், انا بصيره انا ومن اتبعني, நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான ஞானத்தில் அறிவில் ஆதாரத்தில் இருந்து கொண்டு நான் அழைக்கிறேன், என்னை பின்பற்றியவர்கள் அழைக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், நான் இணை வைப்பவர்களை சேர்ந்தவன் அல்ல. அப்ப இந்த தாவத் என்பது தெளிவான ஆதாரத்தோடு இருக்க வேண்டும். அப்ப இது தெளிவான ஆதாரத்தோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் அதை முதலிலே படிக்க வேண்டும். அதாவது குர்ஆன் சுன்னாவின் வெளிச்சத்திலே அது எப்படி கொடுக்கப்பட வேண்டும், என்னென்ன முறையில் எந்தெந்த ஆதாரங்களை எடுத்துச் செல்ல வேண்டும், எப்படிப்பட்ட மக்களோடு என்னென்ன விஷயங்களை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வதை கொண்டு இந்த தாவத்தை ஆதாரத்தோடு, அலா பசீரா தெளிவான ஆதாரத்தோடு நாம் சொன்னவர்களாக நாம் சொல்ல முடியும். சரி, இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு விஷயத்தை முன்னாடி கொஞ்சம் அதாவது ஒரு விளக்கமா, அதாவது சுருக்கமா சொல்லியிருக்கிறோம், தாவத் என்பது வெறும் முஸ்லீம் அல்லாதவர்களை அழைப்பது மட்டுமல்ல, அல்லது முஸ்லிம்களை திருத்துவது மட்டுமல்ல. நீங்கள் மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கிறீர்கள், அதுவும் தாவத்து தான். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனை கற்றுத்தருகிறீர்கள், அதுவும் தாவத்து தான். நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு இல்மை கற்றுத்தருகிறீர்கள், ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறீர்கள், அதுவும் தாவத்து தான். இப்படி அல்லாஹுடைய தீனில் உள்ள எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், அல்லாஹுடைய தீனில் உள்ள எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், நீங்கள் அதை எடுத்து சொன்னால் அது கண்டிப்பாக தாவத்தாக இருக்கும். இப்ப இந்த தாவத் என்பது இதுதான் நபிமார்களுடைய பணியாகவும் இருந்தது. இது மார்க்கத்திலே மிக முன்னுரிமை கொடுக்கப்பட்ட ஒரு கடமையாக இருந்தது. எல்லா நபிமார்களும் தாயாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபாக்களை தாயாக விட்டுச் சென்றார்கள். இப்ப இன்றைக்கு நம்ம முஸ்லீமாக இருக்கிறோம், ஆனால் முஸ்லீமாக இருப்பதில் தாயாக இருக்கிறோமா என்றால் அங்கு கேள்விக்குறியாக இருக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லீமும் அவன் முஸ்லீமாக இருப்பதோடு அவன் தாயாக இருக்க வேண்டும். போருடைய நேரங்களில் எங்கே எதிரிகள் தங்களை தாக்கி துவம்சம், அதாவது கடுமையான ஒரு துன்பம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கூட, எதிரிகள் தங்களை கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கூட அந்த எதிரிகளை சந்திக்க செல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது சஹாபாக்களுக்கு இப்படி கட்டளையிடவில்லை. அந்த எதிரிகள் கையிலே கிடைத்து விட்டால் உடனே அவர்களை வெட்டி சாதித்து விடுகிறது. எப்படி சொல்கிறார்கள், ஹைபருடைய யுத்தத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள் பாருங்கள். இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறார்கள் கிதாபுல் ஜிஹாத், யா அலி உன்ஃபுத் அலா ரிஜ்லிக், அமைதியாக செல். அப்ப ஜிஹாதுக்கு செல்கிறோம் என்ற பெயரில் மூர்க்கத்தனமாக அல்ல, உன்ஃபுத் அலா ரிஜ்லிக், நிதானமாக நீ செல். ஹத்தா தன்ஸில பிஸாஹதிஹிம், நீ அந்த எதிரிகள் யூதர்களுடைய அந்த போர்க்களத்திற்கு அருகிலே சென்று விட்டால் உடனே போரை தொடங்கி விடாதே. அவர்களை இஸ்லாமின் பக்கம் நீ அழைப்பாயாக. அவர்களை இஸ்லாமின் பக்கம் நீ அழைப்பாயாக. நீங்க கொஞ்சம் கவனித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளை, எதிரிகளை அல்லாவின் பக்கம் இஸ்லாமின் பக்கம் அழைக்கும் சொல்லி அல்லாவுடைய சொன்னார்கள். ஆனால் இன்றுமோ நாம் நமது அண்டை வீட்டார்களை கூட இஸ்லாமின் பக்கம் அழைக்காதவர்களாக இருக்கிறோம். நமக்கு அறிமுகமான எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்கள், நம்மோடு அன்றாடம் பழகக்கூடியவர்கள், அவர்களை கூட அல்லாவின் பக்கம் இஸ்லாமின் பக்கம் அழைக்காதவர்களாக இருக்கும். நம்பியவர்கள் ஹைபருடைய யுத்தம் என்பது சாதாரண யுத்தம் அல்ல, கடுமையான யுத்தம். பல நாட்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லாத யுத்தம். அவர்களும் சஹாபாக்களும் கஷ்டப்படுகிறார்கள். கோட்டைக்குள்ள எதிரிகள் யூதர்கள் இருந்து கொண்டு கோட்டைக்கு மேலிருந்து கீழே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அம்புகளாலும் ஈட்டிகளாலும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட எதிரிகளை நோக்கி முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டிய அந்த ஒழுக்கத்தை சொல்லித்திருக்கிறார்கள். போர் தான், எதிரிகள் தான். ஆனால் நாம் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம்? மக்களை கொள்வதற்காக அல்ல, மக்களை அழைப்பதற்காக. நபிமார்கள் கொல்லக்கூடியவர்களாக அவர்கள் அனுப்பப்படவில்லை, அழைப்பவர்களாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நிர்பந்தம், ஒரு மனிதன் பாதையிலே குறுக்கிட்டு அந்த பாதையிலே தொடர்ச்சியாக நாம் செல்ல முடியவில்லை, அடுத்தவருக்கு இஸ்லாமை எடுத்துச் சொல்ல முடியவில்லை என்றால்தான் எப்படி பாதையிலே கிடக்கக்கூடிய அந்த முறிச்செடியை நாம் அகற்றுவோம் அல்லவா? அது போன்று இந்த கத்தல் கொலை என்பது, கொலை என்பது எடுத்த எடுப்பிலேயே மார்க்கத்திலே சொல்லப்பட்ட சட்டம் அல்ல, அது ஒரு ஆபரேஷன் மாதிரி, அது ஒரு ஆபரேஷன் மாதிரி. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் நம்மை நேற்றைய தினங்களிலே கொண்டிருக்கலாம், நேற்றைய தினங்களிலே அவர்கள் நம்மை கொண்டிருக்கிறார்கள், ஆனாலும் அதற்கு பழி வாங்குவதற்காக உடனே செல்லி தாக்கிவிடாது. உன்புறாதி, நீ நிதானமாக செல். ஹத்தா தஞ்சில விசாகத்தையும், அவர்களுடைய மைதானத்திற்கு சென்றால் நீ நிதானி. அல்லாவின் கடமை அவர்கள் மீது என்ன என்பதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுவன். அல்லாவின் மீது சத்தியமாக சொல்கிறேன் அடியே, உன் மூலமாக அல்லாஹ் ஒருவருக்கு நேர்வழியை இதாயத்தை கொடுப்பது, சிவந்த ஒட்டகங்கள் உனக்கு கிடைப்பதை விட, இந்த கனிமத்தில் எதிரிகளை கொன்று செந்நிற ஒட்டகங்களை நீ அள்ளிக் கொள்வதை விட உன் மூலமாக இந்த ஜிஹாதிலே ஒரு எதிரிக்கு ஹிதாயத்து கிடைக்குமேனால் அது சிறந்தது. பார்க்கிறோம் சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்குமே நிர்பந்தமான நிலையிலேயே தவிர பழிவாங்கும் போக்கை கையாண்டதே கிடையாது. பழி வாங்க வேண்டும் என்ற சூழலில் இருந்த போது கூட பழி தீர்க்கப்படுவதற்கு முழுமையான உரிமையும் அந்த அருகதையும் தகுதியும் வலிமையும் இருந்த போது கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழி வாங்காமல் மன்னித்தார்கள், இஸ்லாமின் பக்கம் வருவதற்குண்டான வாசலை திறந்து வைத்தார்கள். காலி பழி வாங்கப்படுவதற்கு தகுதியானவரா இல்லையா? ஆனால் அவர் இஸ்லாமை ஏற்று வரும்போது அப்படியே அவரை அழைத்துக் கொள்கிறார். அவர் நபியை ஓட ஓட விரட்டியவர், முஸ்லிம்களை ஹபஷா சென்று முஸ்லிம்கள் ஹபஷா சென்று கூட அங்கே முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்று அந்த ஹபஷா மன்னருக்கு முஸ்லிம்கள் ஹபஷா சென்ற போது கூட அங்கே அவர்கள் நிம்மதியாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக ஹபஷா மன்னரை அந்த முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டி விடுவதற்காக சென்றவர். அவர் இஸ்லாமை ஏற்று வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்துக் கொள்வது மட்டுமல்ல, அவரை முஸ்லிம்களுக்கு அமீராக அனுப்பி ஆசியாக அனுப்புகிறார். தனது சிறிய தந்தை, தனது பால்குடி சகோதரர், தனது பாண்டியத்திற்குரிய அந்த சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்று அவர்களுடைய ஈரனை கடித்து துப்பிய பெண், அவருடைய இஸ்லாமிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்கிறார்கள். கடைசியாக ஒட்டுமொத்தமாக முழு அதிகாரத்தோடு மக்காவிற்குள்ளே நுழையும் பொழுது அவர்கள் நாடி இருந்தால் அன்றைய ஒரு தினத்திலே எத்தனையோ நூற்று கணக்கான காபிர்களை அந்த மக்காவாசிகள் அப்போது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை, குஃப்ரிலே இருந்தார்கள். அப்போதும் அவர்கள் எதிரிகளாகத்தான் இருந்தார்கள், ஆனால் பலவீனப்பட்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லார் என்று நாடி இருந்தால் அந்த நேரத்திலே நூற்று கணக்கான அந்த குறைசி தலைவர்களை அந்த எதிரிகளை கொன்று குவித்திருக்கலாம், ஆனால் மிக மிக மம்பர்களாக துன்பம் கொண்டவர்களாக அத்துமீறியவர்களாக இருந்த ஆறே ஆறு பேரை தவிர வேறு யார் விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொலை குற்றத்தின் தண்டனையை பிறப்பிக்கவில்லை. மாறாக என்ன சொன்னார்கள், நானும் சொல்கிறேன் நீங்களெல்லாம் சுதந்திரமாக எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பெருந்தன்மையான அந்த மன்னிப்பு சகோதரர்களே, நான்கு மாதங்களுக்குள் அத்தனை குறைசி தலைவர்களையும் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. அப்ப இந்த தாவத் என்பது இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆற்றலை கொண்டது சகோதரிகள். அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஸஹி முஸ்லிமுடைய அறிவிப்பு, மன் தஆ இலா ஹுதா கான லஹு மினல் அஜ்ரி மிஸ்லு உஜூரி மன் தபிஅஹு லா யன்குசு தாலிக மின் உஜூரிஹி ஷைஆ வமன் தஆ இலா ஹுதா كان عليه من الاسم مثل آثام من تبعه لا ينقص ذلك من آثامهم شيئا. فإذا دعوت لي أن أنبيك لي أن ترد كل واحد هذا هو رضا رسول الله صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم நீங்கள் நன்மையின் பக்கம் அழைத்தால், நீங்கள் ஒருவரை நன்மையின் பக்கம் அழைத்தால் தொழாத ஒரு முஸ்லிமை நீங்கள் தொழ வைத்து விட்டீர்கள். ஜக்காத்து கொடுக்காமல் இருந்த ஒருவரை ஜக்காத்து கொடுக்க நீங்கள் தூண்டிவிட்டீர்கள். ஹஜ்ஜி செய்யாமல் இருந்த ஒருவரை, ஹஜ்ஜி செய்யாமல் அலட்சியம் செய்து கொண்டிருந்த ஒரு முஸ்லிமை நீங்கள் அவருக்கு ஆர்வம் ஊட்டி அவரை ஹஜ்ஜுக்கு அனுப்பிவிட்டீர்கள். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், ஏன் சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனையோ பேர் பெரிய விஷயங்களை பார்ப்பார்கள், சின்ன சின்ன விஷயங்களை விட்டு விடுவார்கள். குடும்பத்திலே பாருங்க, உட்கார்ந்து நீங்க சாப்பிடுவீங்க, ஒரு குழந்தை தெரியாது அதுக்கு இடது கையால எடுத்து குடிக்கும். இந்த நேரத்துல நீங்க சொல்றீங்க இடது கையால குடிக்காதீங்க வலது கையால குடிங்கன்னு சொல்லி, கீழே விழுந்த உணவுப் பொருட்களை அப்படியே விட்டு விட்டு செல்வார்கள், அதை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிடுங்கள் என்று சொல்லிடுங்க. தண்ணீர் குடிக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி தண்ணி குடிங்க, சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு சிறு சிறு ஒழுக்கத்தை கூட இப்படி ஹிதாயத் நேர்வழியில் எந்த ஒரு நேர்வழியின் பக்கம் மந்தா இலா ஹுதா, பக்கம் அது சிறியதோ பெரியதோ மறைந்ததோ தெளிவானதோ அது இபாதத்து சம்பந்தப்பட்டதோ அகலாத்து சம்பந்தம் எதுவாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு நேர்வழியின் பக்கம் நீங்கள் அழைத்து விட்டால், நீங்கள் யாரை அழைத்தீர்களோ, நீங்கள் யாரை அழைத்தீர்களோ அதற்கு பிறகு அவர் யாரையெல்லாம் அழைப்பாரோ அதன் பக்கம். இப்ப நீங்க ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தீங்க வலது கையால குடிக்கணும்னு சொல்லி, அவர் அதை தெரிந்து கொண்டார், பின்பற்றுகிறார். அவர் ஒரு பத்து பேருக்கு சொல்றார். இப்படி எத்தனை பேர் அந்த நேர்வழியின்படி செயல்பட்டாலும் அவர்கள் அனைவருடைய நன்மையும் யாருக்கு கிடைக்கும், முதலிலே நேர்வழியின் பக்கம் அழைத்தவருக்கும் கிடைக்கும். இதனால் பின்பற்றியவர்களுடைய நன்மையிலே எந்த குறைவும் ஏற்படாது. இப்ப பாத்தீங்களா, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் அவ்வளவு உயர்ந்த தரகா தெரியுமா, அவர்களுக்கு அவர்கள் செய்த அமல்கள் மட்டுமல்ல, இந்த உம்மத்திலே அபூபக்கரில் இருந்து கடைசி இந்த உலகம் முடியும் நாள் வரை இருக்கக்கூடிய வாழக்கூடிய அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுடைய அமலிலும் யாருக்கு பங்கிருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன், அவர்கள் தான் நமக்கு நேர்வழியை எடுத்து சொன்னவர்கள். அதே போல சஹாபாக்கள் வெளியிலே பார்க்கும் பொழுது சில சஹாபாக்களை பார்த்தால் ஒரு வருஷம் தான் வாழ்ந்திருப்பார், ரெண்டு வருஷம் வாழ்ந்திருப்பார், ஜிஹாதில் மௌத்தா போயிருப்பார். ஆனா அந்த சஹாபாக்களுக்கு இறுதி நாள் வரை வரக்கூடிய உம்மத்துடைய அமல்களிலே ஒரு பங்கை அல்லாஹ் தருகிறார் என்றால், ஏன், அவர்கள் அந்த நேர்வழியின் பக்கம் அழைப்பவர்களாக இருந்தார்கள். அடுத்து அதே போல ومن دعا الى اثم الى ضلالة. யார் ஒரு பாவத்தின் பக்கம் வருகையின் பக்கம் மக்களை அழைப்பாரோ அவரை அந்த அவருடைய அழைப்பின்படி யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய பாவமும் இவருக்கு வந்து சேரும். பின்பற்றியவருடைய பாவத்திலும் எந்த விதமான குறைவும் ஏற்படாது. பயந்து கொள்ள வேண்டும். நாம் எதை சொல்கிறோம் அது சரியானதுதானா உண்மையானதுதானா என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சஹீஹ் முஸ்லிம்ல இன்னொரு அறிவிப்பு வருகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஆ அலா கைரின் ஃபலஹு மித்லு அஜ்ரி ஃபாஇலிஹி. யார் ஒருவர் ஒரு நன்மையை சொன்னாலே போதும், ஒரு நன்மையை ஒருவர் கற்றுக் கொடுத்தாலே சொல்லிக் கொடுத்தாலே போதும், அதை செய்தவருடைய கூலி கிடைக்கும். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அப்ப நம்ம இந்த தாவா அல்லாஹுவின் பக்கம் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைப்பது இது நமது மார்க்கத்தினுடைய ஒரு கடமை. இதை நம்ம விரும்பலாம் செய்யலாம் விரும்பாட்டி விடலாம் என்பது கிடையாது. இது கடமையோடு இருப்பது மட்டுமல்லாமல் நமக்கு அதிகமான நன்மைகளை சிறப்புகளை தேடித்தரக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நான்காவதாக நம்ம நான்கு விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லவா. முதலாவது இல், அந்த இல்மிலே மூன்று இருக்கிறது. அல்லாவை அறிவது, அல்லாவுடைய தூதரை அறிவது, அல்லாவுடைய மார்க்கத்தை அறிவது. இரண்டாவதாக அந்த அமல். இந்த மூன்று அறிவை நாம் கற்றுக்கொண்டதுபடி நாம் செயல்படுவது. இரண்டாவது செயல்பட்டதோடு நாம் நின்று விடலாமா என்றால் முடியாது. அத்தாவது இல்லை, அதன் பக்கம் மக்களை அழைப்பது. நான்காவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அது என்ன? அஸ்ஸப்ரு. அஸ்ஸப்ரு அலல் அதா ஃபீஹி. இவற்றை கடைபிடிக்கும் போது ஏற்படக்கூடிய இன்னல்களை தகித்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? கண்டிப்பா நீங்க மார்க்கத்தை பின்பற்றி மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்தால் அதனுடைய தொடக்கம் கண்டிப்பாக இன்னல்களை கொண்டு ஆரம்பமாகும், சிரமத்தை கொண்டு ஆரம்பமாகும். இப்ப கொஞ்சம் கவனமாக இருந்தேன், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இங்கேதான் பல பேர் தடுமாறிவிடுகிறார்கள். சபர் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, பொறுமையாக இருப்பது. அப்ப நம்ம சொல்றோம் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது, பொறுமைன்னு வந்தவுடனே சும்மா